கிருபையினால இப்ப எந்த அளவுக்கு அது பிரகாசிக்கப்பட்டிருக்குது என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க கண்டிப்பா. ஏன்னா இந்த சத்தியம் ஒரு நாள் உங்கள் இடத்திலிருந்து நாங்களும் கேட்டோம். அந்த அனுபவத்துல அந்த உணர்வுகளை உங்ககிட்ட நம்ம பகிர்ந்து கொண்டு இன்னைக்கு சில கேள்வி உங்ககிட்ட நாம கேட்கிறோம். அதே போல ஆத்மாவை தொடர்ந்து வந்தது நரகம். நிச்சயமா நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க, நிச்சயமா உங்களுக்கு வருத்தமும் இருந்திருக்கும். எந்த விஷயத்துல? நரகம் இல்லை என்று சொன்னதுல. நரகம் இருக்கு, ஆனா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற நரகம் என்பது என்னங்க? மனிதனுடைய மரித்த நிலை, த ஸ்டேட் ஆஃப் டெத். அது நாம் புரிந்து கொள்ளும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்திருக்கும். சத்தியத்தை சத்தியமாக பார்க்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தை தான் மெய்யான சத்தியம், அவருடைய ஆவியில் அதை பகுத்து அறிந்து கொள்வது தான் தேவன் வைத்திருக்கிற ஒரே வழிமுறை சத்தியத்தை அறிவதற்கு என்று புரிந்து கொண்டு அந்த பார்வையில நாம பார்க்கும் பொழுது, ஆமா இவ்வளவு காலம் நாம விசுவாசிச்சதுக்கு மாறாயிருந்தாலும் கூட அதுதான் வசனம், அந்த வசனம் தான் சத்தியம், அது கண்டிப்பா நம்முடைய மனது அங்கு ஏற்றுக்கொள்ளும். சோ அதற்கு பின்பு கூட நாம முக்கியமான தலைப்புகளை இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் சபை மூன்று பாகங்கள் போன வாரத்தோட நமக்கு இங்கு நிறைவு பெற்றிருந்துச்சு. யார் அந்த கிறிஸ்துவின் சபை? எப்படிப்பட்டவர்கள்? எப்படி அவர்களுடைய செலெக்ஷன், தேர்ந்தெடுத்தல் இந்த பூமியில நடந்து நிறைவேறுது? தேவன் அதுக்கு என்ன ஏற்பாடுகள் செய்துட்டுகிறார்? மிக அருமையாக நம்ம அங்க பார்த்தோம். ஒரு மூன்று வளர்ச்சி படிகள்ல கர்த்தர் இயேசுனுடைய சரீரமாகிய சபை இந்த பூமியில தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு ஒரு எண்ணிக்கை இருக்கு. அது மாத்திரமில்ல, அவங்களுக்கு அவங்களை அடைய வேண்டிய குணலட்சணங்கள், அதை அடையும் பட்சத்தில் அவங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற மாபெரும் ஆசீர்வாதங்கள், பரலோகத்தின் ஐஸ்வர்யங்கள் எல்லாம் ரொம்ப ஆழமா நாம அங்க பார்த்துருக்கிறோம். சோ இதெல்லாம் பார்த்திருக்கிற சகோதர சகோதரர்கள் ஆகிய நீங்கள் யாவரும், நாம் இந்த தொடர் வகுப்பில் எவ்வளவு வல்லமையாக கிருபையாக சத்தியத்துக்குள் வழி நடத்தப்படுகிறோம் என்பதை உணர்ந்திருப்பீங்க. அப்படி இருந்தும் கடந்த வாரத்தில் அநேக சகோதர சகோதரிகள் கிட்ட இருந்து சில கேள்விகள், சில எஸ்எம்எஸ் இது நமக்கு வந்தது. அந்த கேள்விகள் எஸ்எம்எஸ் நம்ம பார்க்கும் போது அவங்க ஒரு குழப்பத்துக்குள்ள இருக்கிறது நமக்கு தெரிய வந்தது. கண்டிப்பா அந்த குழப்பத்துக்கு அவர்கள் காரணம் இல்லை. ஏன்னா இந்த கிளாஸ் இங்க வந்து உட்கார்ந்து கேட்டா அவங்க குழம்ப மாட்டாங்க. கண்டிப்பா அந்த குழப்பத்துக்கு இந்த கிளாஸ் அட்டன் பண்ணாத வெளியில் இருக்கிற அவங்களுடைய நண்பர்களோ உறவினர்களோ இருக்கலாம் என்று நாங்கள் புரிந்து கொண்டோம். ஏன்னா இது நாங்கள் எடுக்கக்கூடிய எல்லா இடங்களையும் வரக்கூடிய ஒரு விஷயம் தான். என்ன கேள்வி உங்க புதிரா இருக்கும் உங்களுக்கு? ஒன்னும் இல்லை, நிறைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நம்ம இடத்துல நீங்கள் ஜெகோவாஸ் விட்னஸா, எகோவாவின் சாட்சிகளா என்று கேள்விகள் அங்க கேட்டாங்க. சகோதர சகோதரிகளே, நாம பார்த்த சத்தியங்கள் உங்களுக்கு ரொம்ப நல்லா இப்ப இருக்கும் மனதில், அதனுடைய மகத்துவம் உங்களுக்கு அங்க புரிந்து கொண்டிருக்கும். நாம் ஏற்கனவே உங்களுக்கு ரொம்ப தெளிவா நம்மை பற்றி சொல்லித்தான் இந்த வகுப்புகள் ஆரம்பித்திருக்கிறோம். நாம் இண்டிபெண்டன்ட் ஆக ஓபன் பைபிள் காலேஜ் எல்லாருக்குமான வாய்ப்பு மாத்திரம் இல்ல, ஓபனான இருதயத்தோடு வந்து உட்கார்ந்து கற்றுக்கொள்ளணும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை சகோதரர்களாக இணைந்து, எல்லா சபையிலிருந்து வந்த சகோதரர்களாக இணைந்து தேவனுடைய வார்த்தைகளை சுத்த இருதயத்தோடு வெட்ட வெளிச்சமாக பார்த்து புரிந்து கொண்டு அந்த ஆசீர்வாதத்தை அதுபோலவே வாஞ்சியுள்ள சகோதரர்களுக்கு அறிவிக்க வேண்டும் தேவசித்தத்தின்படி என்ற ஒரே நோக்கத்தில் இங்கு நாம் வந்து அங்கு செய்து கொண்டிருப்பது உங்களுக்கு தெரியும். ஆனாலும் சகோதர சகோதரிகள்ல ஒரு சிலருக்கு ஏற்பட்டு இந்த கேள்விக்கு நாங்கள் பதில் அளிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா ரொம்ப நிறைய பேர் டிஸ்டர்ப் ஆயிருக்கிறாங்க. ஆனா உறுதியா நாம் சொல்லலாம், எளிமையா நாம் சொல்லலாம், நீங்க கன்ஃபியூஸ் ஆகணுங்கிற அவசியம் அங்க இல்ல. பொதுவாக நாம் ஏன் அவங்களை பத்தி அதிகமா பேசல அப்படின்னா, நாம் தேவனுடைய பிள்ளைகள், யாரை பற்றி தீமை பேசிட்டு இருக்கக்கூடாது. அந்த ஒரே காரணத்தினால்தான் நாங்களும் அவர்களை பற்றி இங்க அதிகமா உங்ககிட்ட பேசல, யாரை பற்றியும் நம்ம பேசவும் மாட்டோம். தேவனுடைய சத்தியம் இருக்கே, அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம், அவருடைய ஆவியில் அந்த சத்தியங்களை முதலாவது அறிந்து கொண்டு தேவன் எதிர்பார்க்கிற பாதையில் அவர் சுத்தம் செய்யணும். அதுதான் நம்முடைய நோக்கம். வேறு யாரை பற்றி நம்ம பேசுவது நம்முடைய நோக்கம் இல்லை. ஆனாலும் சகோதர சகோதரிகள் அநேகர் குழம்பி இருக்கிறதுனால, கேட்டிருக்கிறதுனால, ஏன்னா சகோதர சகோதரிகள் நீங்கள் கேட்டிருக்கிறதுனால இப்ப நாம் இந்த பாயிண்ட் இங்கிருந்து அங்க சொல்ல வேண்டியது அவசியமா இருக்கு. இல்லாட்டி நாம் அங்க சொல்ல மாட்டோம். என்ன சொல்ல வேண்டும்? சகோதரர்கள் சில கேட்டாங்க, பிரதர் நீங்க புல் ஃபீட்ல இருந்தே அறிவிச்சிடுங்க, அப்பதான் மனசுக்கு திருப்தியா இருக்கும். அந்த வேண்டுகோள் நம்ம கேட்டுட்டு அதன்படி தான் நாம இங்க பேசுறோம். கண்டிப்பா நமக்கும் ஜெஹோவாஸ் விட்னஸ் என்ற பிரிவினருக்கும் எந்த தொடர்பும் எந்த சம்பந்தமும் எந்த விதத்திலையும் இல்ல. சகோதர சகோதரிகள், இதுவரை கேட்ட சத்தியத்தின் அடிப்படையில நாங்கள் உங்கள் மத்தியில தேவனுடைய வார்த்தையின் நிமித்தம் நிற்கிற விதத்துல நீங்க அதை புரிந்து கொள்வீங்க என்று விசுவாசிக்கிறேன். ஒருவேளை யாருக்காவது சந்தேகம் இருந்துச்சுன்னா, இன்னும் புரியாம இருந்துச்சுன்னா கொஞ்சம் போருங்க. ஜெஹோவாஸ் விட்னஸ் யார், அவங்களுடைய உபதேசங்கள் என்ன, எப்போ உருவாயிட்டாங்க, இப்போ எங்கெல்லாம் செயல்படுறாங்க, முழு விவரம் இங்கிருந்தே நாம் உங்களுக்கு சொல்றோம். ஆனா அது நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. இன்னொருத்தங்களை பத்தி பேசிட்டு இருக்கு, அதனால தான் நாம் அது அங்க விட்டுட்டோம். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் இப்பொழுதும் கூட ரொம்ப தாழ்மையாக நாங்கள் பேசக்கூடிய இந்த வார்த்தைகள், தேவனுடைய சன்னதியில அவருடைய சமூகத்திலிருந்து பேசக்கூடிய இந்த வார்த்தைகள் நீங்கள் விசுவாசிச்சு ஏற்றுக்கொண்டு இந்த குழப்பத்தை விட்டு நீங்க நீங்கிட்டு தொடர்ந்து இந்த வகுப்புகளை பரிசுத்தமான சிந்தையில தேவனுடைய சத்தியம் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற நோக்கில நீங்க வந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஆனா ஒரு எச்சரிப்பு உங்களுக்கு நாம கொடுக்கிறோம். இது எந்த அளவுக்கு சத்தியமா இருக்கிறது இந்த போதனைகள் என்பது உண்மையோ, அந்த அளவுக்கு அதில் இருந்து உங்களை வழி விலக செய்வதற்கான சில சாத்தானுடைய தந்திரங்கள் இருக்கும். அதுக்கெல்லாம் நீங்க செவி சாய்த்து காது கொடுத்துட்டு மனதில் குழப்பம் அடைந்து போவீர்கள். ஆனால் பாருங்க, எவ்வளவோ மகத்துவமான சத்தியங்கள் இப்பதான் 20 கிளாஸ் முடிஞ்சிருக்குது, இன்னும் இருக்குது அநேக கிளாஸஸ். எவ்வளவோ மகத்துவமான தேவனுடைய பரம ரகசியங்களை அறிந்து கொள்ளும் வாய்ப்பு ஒருவேளை உங்களை விட்டு நல்லிவிடும். ஏன்னா நீங்க டிஸ்டர்ப் ஆயிட்டீங்கன்னா நீங்க அந்த மாதிரி தான் ஆயிடுவீங்க. அதுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். ஏன்னா நாங்கள் சத்தியத்தை உள்ளதை உள்ளபடி உங்களுக்கு முன்பாக அங்க அன்புல எடுத்து வைத்துடுக்கிறோம். அது கூட முழு சுயாதீனம் உங்க கையில தான் நாம் அங்க வைக்கிறோம். இந்த தலைப்பை குறித்து தேவனுடைய வசனம் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இப்படித்தான் சொல்லுது, அதுதான் உங்களுக்கு முன்னாடி நாம செய்யறோம். வேற எதுவும் நாம உங்களுக்கு அங்க செய்யல. சகோதரர்களா, நம்ம எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் ஆவதற்கு ஏற்ற பிரயாசம் தான் இங்க போயிட்டு இருக்கு. நீங்க தாராளமா நம்பலாம், எந்தவித குழப்பங்களும் உங்களுக்கு வேண்டாம். ஒருவேளை யாரேனும் அப்படி உங்கள்கிட்ட வந்தா தைரியமா தேவனுடைய வார்த்தையினுடைய மகத்துவத்தை புரிந்து கொண்ட ஜனங்களா நீங்க அவங்களுக்கு பதில் கொடுக்கும். பொறுமையோடு இந்த வகுப்புகளை நீங்க கேட்கும் பொழுது இன்னமும் ஆச்சரியமான வெளிச்சத்துக்குள்ள வழி நடத்தப்படுகிறவர்களாக நீங்கள் இருந்து அதற்கான ஆசீர்வாதத்தை நம்ம தேவனுடைய கரங்களிலிருந்து பெற்றுக்கொள்வோம். இதற்கு மேலும் யாருக்கேனும் சந்தேகங்கள் இருந்தா தயவு செஞ்சு எங்களிடம் நேரடியாக கேட்டுடுங்க, உங்களுக்கு நாம அங்க சொல்கிறோம். சோ இது இரண்டாவது முக்கியமான அறிவிப்பு. ஒருவேளை இன்னைக்கு உங்களுக்கு நெருக்கமான சகோதரர்கள் இப்போ பேசும்போது யாரையும் இல்லாட்டி கூட இந்த இன்ட்ரோடக்ஷன் நீங்க அவங்கக்கிட்ட தைரியமாக நீங்க அங்க சொல்லலாம். சொல்லுங்க தயவு செஞ்சு, அது உங்களிடத்துல நாம தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய பாடம் அதற்குள்ளாக நாம் இப்பொழுது கடந்து செல்வோம். இன்று நாம பார்க்க போகிற தலைப்பு ஒரு ஆச்சரியமான காரியம். அது தேவன் மோசேயிடம் தமக்காக கட்டும்படி கேட்டுக்கொண்ட ஒரு காரியமா இருக்கு. அது என்னன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் 40 வருஷம் வழிநடத்தப்பட்ட போது அவங்கள் மத்தியில் தேவன் வாசம் செய்வதற்கு அவர் கட்டும்படி கேட்டுக்கொண்ட ஆசரிப்பு கூடாரம், ஆசரிப்பு கூடாரம் மற்றும் அதன் நிழல்கள் என்ற தலைப்பில் இன்னைக்கு நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். முதலாவது தேவன் இதை பற்றி பேசும் வசனத்தை நாம் வாசிக்கலாம். யாத்ராகமம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் வசனங்கள் 8 மற்றும் 9.
அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும் அதனுடைய எல்லா தட்டு முட்டுகளின் மாதிரியின்படியும் அதை செய்வீர்களாக.
ஆமாம், இங்கு நாம பார்க்கும் போது தேவன் இஸ்ரேல் ஜனங்களே வனாந்தரத்தில் வழிநடத்தப்படும் போது அவர்கள் மத்தியில் வாசம் பண்ணுவதற்காக தனக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரம் டேபர்நாக்கல் கட்ட வேண்டும் என்று மோசே கிட்ட சொல்லக்கூடிய வார்த்தைகள் நாம பார்த்தோம். அது மாத்திரமில்ல, அந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கான ஆலோசனைகள், நிபந்தனைகள், இது எல்லாம் கூட அங்க மோசேக்கு தேவன் காண்பித்ததாக நம்ம அங்க பார்க்கிறோம். எதன்படி எது மாதிரி அவர்கள் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட வேண்டும் என்று கூட தேவன் அவங்களுக்கு தெளிவாக சொல்லியிருந்தார். சில நுணுக்கமான அளவுகள், சில கட்டளைகள் இந்த ஆசரிப்பு கூடாரம் கட்டப்படுவது பற்றி தேவன் அவங்களுக்கு அங்கு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருந்தார். நான் என்ன மாதிரி காண்பிச்சுட்டனோ அந்த மாதிரியின்படியே நீங்கள் எனக்கு அந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டணும். கட்டுறேன்னு சொல்லிட்டு ஏனோ தானோ நீங்க கட்டிடக்கூடாது. நான் உங்களுக்கு காண்பித்த மாதிரியின்படியே நீங்க என்ன பண்ணணும், அங்க செய்யணும். ரொம்ப ஸ்ட்ரிக்டா கட்டளை கொடுத்தார். இன்னொரு வசனம் கூட வாசிங்க, 25 அதிகாரத்தில் 40 வசனம்.
மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிரு.
பாத்தீங்களா, மோசே கிட்ட சொல்லும் போது மலையில உங்ககிட்ட நான் காண்பிச்சிருக்கிற மாதிரியின்படிய அந்த எக்ஸாக்ட் பேட்டர்ன் அப்படி இருக்கணும், அதன்படியே செய்யறதுக்கு மோசே ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவங்களா நீங்க இருந்துடுங்க. இவ்விதமாக தேவன் தான் வாசம் செய்யறதுக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரம் மோசே கிட்ட, மோசே மூலம் இஸ்ரேல் ஜனங்கள் கிட்ட அங்க கட்டும்படி கட்டளையிட்டது பார்க்கிறோம். அதனுடைய மூடு திரைகள், தொங்கு திரைகள், மதில் சுவரு, பலிபீடம், தூப பீடம், அப்புறம் அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள பயன்படுத்தக்கூடிய சில தட்டுமுட்டு சாமான்கள், இது எல்லாம் பற்றின அந்த விபரங்கள், எந்த விபரங்களின் படி இதையெல்லாம் அவங்க செய்யணும், எந்த அளவுகளின் படி இதையெல்லாம் செய்யணும், எந்த எந்த பொருட்களை கொண்டு இவைகளை செய்யணும் அப்படிங்கிற அந்த நுணுக்கமான கட்டளைகள் நாம் எங்க வாசிக்கலாம் அப்படின்னா, யாத்திராகமம் 25 அதிகாரத்திலிருந்து 40 அதிகாரம் வரைக்குமே முழுக்க கொடுக்கப்பட்டிருக்கு. பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 15 அதிகாரம் இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய நுணுக்கமான வேலைப்பாடுகளுக்கு அங்கு தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த பகுதி தான் சகோதர சகோதரிகளே பைபிள் வாசிக்கும் பொழுது நமக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். ஏன் தேவன் ஒரு கூடாரம் கட்டுவதற்கு இவ்வளோ நுணுக்கமான கட்டளைகள் கொடுக்கணும், இவ்வளோ கடுமையான கட்டளைகள் கொடுத்துருக்கணும்? அது மாத்திரம் இல்ல, இந்த விபரங்கள்னால நமக்கு என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு கிறிஸ்தவர்களா இருக்கிறோம், நாம என்ன இதுல இருந்து என்ன ஆவிக்குரிய விஷயத்த இந்த ஆசரிப்பு கூடாரம் கட்டுகிற விஷயத்துல, அதற்கான கட்டளைகள்ல, இல்லாட்டி அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய ஏற்பாடுகள்ல தெரியும் சொல்லி நமக்கு நிறைய கேள்வி வருது. பொதுவாக என்ன பண்ணுவோம், என்ன பண்ணுவீங்க இந்த வசன பகுதிகள் எல்லாம் படிக்கும் பொழுது? ஒன்னு படிச்சே ஆகணும்னு இருந்துச்சுன்னா எப்படியாவது கண்ணை மூடிட்டு என்ன பண்ணுவோம், கடை கடை கடன்னு கிராஸ் பண்ணி போவோம், இல்லாட்டி ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு நாம அங்க போவோம் சகோதர சகோதரிகளே. ஆனா அப்படி நாம எடுக்க முடியுமா? தேவனுடைய வசனங்கள்ல எதுவாக இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவைகள் ரொம்ப முக்கியம். அப்ப இந்த கட்டளைகள் படியே மோசே நாம் கவனிக்கும் போது ஆசரிப்பு கூடாரத்தை இஸ்ரேல் ஜனங்கள் கொண்டு கட்டுவித்தார் என்று கூட நம்ம அங்க பாக்கிறோம். சோ இந்த கட்டளைகளை இன்னைக்கு நாம புரியாததுனால இப்படி பாக்குறோம். ஆனா மோசே அப்படி இல்ல, இஸ்ரேல் ஜனங்கள் அப்படி இல்ல, அவங்க ரொம்ப சீரியஸா புரிஞ்சிருந்தாங்க. தேவன் என்ன விதமா சொன்னாரோ அதே விதத்துல அந்த ஆசரிப்பு கூடாரம் கட்டி முடிக்கப்பட்டது. வசனம் வாசிங்க, யாத்ராகமம் 39:43 வசனம்.
மோசே அந்த வேலைகளை எல்லாம் பார்த்தான், கர்த்தர் கற்பித்தபடியே அதை செய்திருந்தார்கள்.
பாருங்க, கர்த்தர் கற்பித்திருந்தபடியே அதை செய்திருந்தார்கள். மோசே பாருங்க, அதை இன்ஸ்பெக்ட் பண்றார். தேவன் மலையில எனக்கு காண்பித்த பிரகாரமே இந்த ஜனங்கள் அதை செய்திருக்கிறாங்களோ இல்லையா பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷம். தேவன் என்ன காண்பிச்சிருந்தாரோ, என்ன கட்டளைகள் கொடுத்திருந்தாரோ, அதன் பிரகாரமே அந்த ஆசரிப்பு கூடாரம் கட்டப்பட்டிருந்துச்சு. சரி, வனாந்தரத்துல அவர்கள் பிரயாணம் பண்ணின அந்த 40 வருஷம் அவங்க மத்தியில இருப்பதற்கு விசேஷமா இந்த ஒரு ஆசரிப்பு கூடாரம் தேவன் கட்ட சொன்னார். அது எங்க இருந்துச்சு? இஸ்ரேல் ஜனங்கள் இந்த மாதிரி பிரயாணம் பண்ணும் போது பாருங்க, அப்படி பிரயாணம் பண்ணும் பொழுது சில இடங்கள்ல அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா தங்கிடுவாங்க. பாளையம் இறங்கினார்கள் வரும் தமிழ்ல. அப்படின்னா அந்த இடத்துல அவர்கள் டென்ட் எல்லாம் போட்டு செட்டில் ஆயிடுவாங்க கொஞ்ச காலத்துக்கு. அப்படி போடும் பொழுது இந்த ஆசரிப்பு கூடாரம், அதாவது தேவன் அவங்க மத்தியில் வாசம் செய்வதற்காக கட்டப்பட்டு அந்த ஆசரிப்பு கூடாரம் எங்க இருக்குன்னா, சகோதர சகோதரிகளே இந்த படம் நீங்க பாருங்க. இஸ்ரேல் ஜனங்கள் 4 திசைகள்லையும் கூடாரங்கள் போட்டுடுப்பாங்க. முறையான முறைப்படி போட்டுடுப்பாங்க, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்று. அந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய அந்த பாளையத்துக்கு மத்தியில சென்டர்ல இந்த ஆசரிப்பு கூடாரம் அங்க இருக்கும். ரொம்ப ஆச்சரியமான கட்டளைகள் எல்லாம் தேவன் அவங்களுக்கு அங்க கொடுத்திருந்தது நாம் அங்க பார்க்கிறோம். அந்த ஆசரிப்பு கூடாரம் நடுவுல இருக்கும். அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய ஒரு 4 திசைகளிலும் கொஞ்சம் தூரம் தள்ளி இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுடைய டென்ட் அவங்க போட்டுடுப்பாங்க, பாளையம் இறங்கியிருப்பாங்க. சோ இஸ்ரேல் ஜனங்கள் இருக்கிற அந்த பகுதிக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பாளையம். பாளையம் நடுவுல ஆசரிப்பு கூடாரம். சகோதர சகோதரிகள், சோ இந்த ஆசரிப்பு கூடாரம் இவ்விதமாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு மத்தியில தேவன் கட்டும்படி கட்டளையிட்டு இவ்விதமாக அவங்களுக்கு மத்தியில அந்த ஆசரிப்பு கூடாரத்துல தேவன் வாசம் செய்து அவங்களை வழி நடத்தினது நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். சரி, இன்னைக்கு கிறிஸ்தவர்களா இருக்கக்கூடிய நமக்கு இந்த சுவிசேஷத்துல இதுல இருந்து என்ன கற்றுக்கொள்ள முடியும்? இது தேவன் இஸ்ரேல ஜனங்களுக்கு மாத்திரமே கொடுத்துட்டாரா? அவங்களுக்கு ஒரு 40 வருஷம் இருக்கூறுக்காக இவ்வளோ நுணுக்கமான விஷயங்கள் தேவன் பேசிட்டாங்களா? ஒரு கட்டளை மீறினா மறிச்சிடுவீங்க சொல்றார். அந்த அளவுக்கு தேவன் வந்து ரொம்ப கண்டிப்புடன் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட சொல்லியிருக்கும் பொழுது இது வெறும் இஸ்ரேல் ஜனங்களோட முடியக்கூடிய விஷயமா இருக்க வாய்ப்புண்டா? அல்லது இன்னைக்கு ஆவிக்குரிய இஸ்ரேலர்களா இருக்கக்கூடிய நாம் கிறிஸ்தவர்களுக்கு இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்து ஏதேனும் ஆவிக்குரிய படிப்பினைகள் இருக்கா? இதுதான் நம்மளுடைய பார்வை சகோதர சகோதரிகளே. சோ அந்த விஷயம் தான் இன்னைக்கு நம்முடைய பாடத்துல நாம் அங்க பார்க்க போறோம். ஆனா இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய கூடாரத்தில் நமக்கு இருக்கக்கூடிய ஆவிக்குரிய படிப்பினைகளை பார்ப்பதற்கு முன்பு இந்த ஆசரிப்பு கூடாரம் எவ்விதமாக கட்டப்பட்டிருந்துச்சு, ஒரு அளவுக்கு மேலோட்டமாக அதை நாம பார்த்து அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். எப்படி இந்த ஆசரிப்பு கூடாரம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு மத்தியில் கட்டு வைக்கப்பட்டிருந்துச்சு, அதனுடைய அம்சங்கள் என்ன, அதுக்குள்ள பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் என்ன, அது தேவன் கொடுத்த பிரகாரம் நம்ம போய் பார்த்துட்டு அப்புறம் அந்த ஏற்பாடுகளினுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை நாம அங்க பார்க்கலாம். சோ இந்த ஆசரிப்பு கூடாரம் நாம் ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, இஸ்ரேல் ஜனங்கள் 4 திசையில பாளையம் இறங்கி இருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவுல, அதாவது நடுவுல அந்த ஆசரிப்பு கூடாரம் அங்க இருக்கும். சோ அந்த பாளையத்துல இருந்துட்டு எங்க இருந்துட்டு பாளையம்னா யார் இருக்கிற இடம்? இஸ்ரேலர்கள் டென்ட் போட்டு இருக்கிற இடம். நீங்க மைண்ட்ல வைக்கணும் இந்த வார்த்தையெல்லாம், ஏன்னா நம்ம சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் தேவன் சொல்லிட்ட ஏற்பாடு, அதுக்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. சோ இஸ்ரேலர்கள் நான்கு பக்கமும் பாளையம் இறங்கியிருப்பாங்க, அந்த பாளையம் அங்க இருப்பாங்க. ஒருவேளை அங்க இருந்து இந்த ஆசரிப்பு கூடாரத்தை பார்த்தோம்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கறது தான் நம்மளுடைய பார்வை. ஒருவேளை அந்த பாளையத்தில இருந்து ஆசரிப்பு கூடாரம் பார்த்தோம்னா சகோதர சகோதரிகளே, இப்ப உங்களுக்கு தெரியுது பாத்தீங்களா சார்ட்ல, அது மாதிரி தெரியாது. இது வந்து என்ன சொல்லுவோம் இங்கிலீஷ்ல, இது என்ன வியூ? ஒரு விஷயத்த மேல இருந்து பார்த்தா என்ன வியூ அது? ஏரியல் வியூ. ஆனா நாம என்ன சொல்றோம்னா அந்த சமபூமியில பாளையத்துல இருந்துட்டு பார்க்கணும். அப்படி ஒருத்தர் பார்க்கும்போது இல்ல, இஸ்ரேல் சுத்தி இஸ்ரேல் ஜனங்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு மத்தியில இருந்து ஆசரிப்பு கூடாரம் இருக்குது, அதை பத்தி தேவன் விசேஷமான கட்டளைகள் எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. ஒரு இஸ்ரேல் யாராவது அந்த பாளையத்திலிருந்து ஆசரிப்பு கூடாரம் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு என்னதான் தெரியும் அப்படின்னா பாருங்க. இப்போ அப்படி அந்த கோணத்துல நாம் ஆசரிப்பு கூடாரத்தை பார்க்கலாம். அப்படி பார்க்கும் போது ஒருத்தருக்கு நெக்ஸ்ட் பிக்சர் போங்க பாருங்க. அந்த ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி நான்கு பக்கத்திலையும் முதல்ல என்ன தெரியும்னா சகோதர சகோதரிகளே, இது மதில் சுவர் போன்ற ஒரு ஏற்பாடு தெரியும், மதில் சுவர் போல. சோ இது தொங்கு திரைகள் என்று கூட அங்க சொல்லுவது உண்டு. சோ இது வெள்ளை நிறத்துல இது செய்யப்பட்டிருக்கும். இது பற்றி நாம முதலாவது வசனம் வாசிக்கலாம். நீங்க வசன பகுதி எடுங்க. வசனங்கள் படிக்கும் போது சகோதரி கொஞ்சம் வேகமா போங்க, சகோதர சகோதரிகள் உன்னிப்பா கவனிங்க. வசனம் யாத்ராகமம் 27 அதிகாரம் வசனம் 9-19.
வாசஸ்தலத்துக்கு பிரகாரத்தையும் உண்டு பண்ணுவாயாக. தெற்கே தென் திசைக்கு எதிரான பிரகாரத்துக்கு திரித்த மெல்லிய பஞ்சு நூலால் செய்யப்பட்ட 6 முழ நீளமான தொங்கு திரைகள் இருக்க வேண்டும். அவைகளுக்கு வெண்கலத்தினாலே 20 தூண்களும் 20 பாதங்களும் இருக்க வேண்டும். தூண்களின் கொக்கிகளும் அவைகளின் பூண்களும் வெள்ளியினால் செய்யப்பட வேண்டும். அப்படியே வடபக்கத்தின் நீளத்திற்கும் 100 முழ நீளமான தொங்கு திரைகள் இருக்க வேண்டும். அவைகளுக்கு 20 தூண்களும் அவைகளுக்கு 20 பாதங்களும் வெண்கலமாயிருக்க வேண்டும். தூண்களின் கொக்கிகளும் பூண்களும் வெள்ளியினால் செய்யப்பட வேண்டும். பிரகாரத்தின் மேற்பக்கமான அலகலத்திற்கு 50 முழ நீளமான தொங்கு திரைகள் இருக்க வேண்டும். அவைகளுக்கு 10 தூண்களும் அவைகளுக்கு 10 பாதங்களும் இருக்க வேண்டும். சூரியன் உதிக்கிற திசையாகிய கீழ்பக்கத்தின் பிரகாரம் 50 முழ அகலமாயிருக்க வேண்டும். அங்கே ஒரு புறத்திற்கு 15 முழ நீளமான தொங்கு திரைகளும் அவைகளுக்கு 3 தூண்களும் அவைகளுக்கு 3 பாதங்களும் இருக்க வேண்டும். மறுபுறத்துக்கு 15 முழ நீளமான தொங்கு திரைகளும் அவைகளுக்கு 3 தூண்களும் அவைகளுக்கு 3 பாதங்களும் இருக்க வேண்டும். பிரகாரத்தின் வாசலுக்கு இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரிந்த மெல்லிய பஞ்சு நூலாலும் சித்திர தையல் வேலையாய் செய்யப்பட்ட 20 புழ நீளமான ஒரு தொங்கு திரையும் அதற்கு 4 தூண்களும் அவைகளுக்கு 4 பாதங்களும் இருக்க வேண்டும். சுற்று பிரகாரத்தின் தூண்கள் எல்லாம் வெள்ளியினால் பூண் கட்டப்பட்டிருக்க வேண்டும். அவைகளின் கொக்கிகள் வெள்ளியினாலும் அவைகளின் பாதங்கள் வெண்கலத்தினாலும் செய்யப்பட்டிருக்க வேண்டும். பிரகாரத்தின் நீளம் 100 முழமும் இருபுறத்து அகலம் 50 முழமும் உயரம் 5 முழமுமாயிருப்பதாக. அதன் தொங்கல்கள் திரித்த மெல்லிய பஞ்சு நூலினால் செய்யப்பட்டு அதன் தூண்கள் பாதங்கள் வெண்கலமாயிருக்க வேண்டும். வாசஸ்தலத்துக்கு அடுத்த சகல பணிவிடை தேவையான எல்லா பனி மூட்டுகளும் அதன் எல்லா முலைகளும் பிரகாரத்தின் எல்லா முலைகளும் வெண்கலமாயிருக்க வேண்டும்.
ஆம், சோ இந்த பாருங்க ரொம்ப பெரிய பகுதி. சோ இந்த ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி அமைக்கப்படுற அந்த ஒரு மதில் சுவர் போன்ற தொங்கு திரைகள், இதோ நீங்க ஸ்லைட்ல பார்க்கக்கூடிய அந்த பிக்சர் இவ்விதமாக அது இருக்கும். அது எப்படி கட்டப்படணும் என்று சில நுணுக்கமான விஷயங்கள் இங்க தேவன் அங்க சொல்லிடுக்கிறார். கண்டிப்பா ஃபாலோ பண்றது உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா சுருக்கமா நாம சொல்லிடுவோம். இன்னைக்கு ரொம்ப டீப்பா ஒன்னும் நம்ம ஆசரிப்பு கூடாரம் பார்க்க போறதில்ல. ரொம்ப பெரிய பாடம் ஆசரிப்பு கூடாரம் வேதத்துல. ஆனா இன்னைக்கு நம்ம ஓரளவுக்கு நம்முடைய கண்கள் அதுல பிரகாசிக்க போகுது. சோ அப்போ இந்த மதில் சுவர், இந்த தொங்கு திரைகள் எப்படி கட்டப்பட வேண்டும் என்று அங்க வசனங்கள்ல இப்ப நாம வாசிச்சோம். அதாவது அந்த ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி தூண்கள் நிறுத்தப்படும். அந்த தூண்கள் 5 முழ இடைவெளியில இருக்கும். ஒரு தூணுக்கும் இன்னொரு தூணுக்கும் 5 முழ இடைவெளியில அப்படியே அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் 4 பக்கத்திலையும் அந்த தூண்கள் நிறுத்தப்பட்டு பாருங்க. அந்த தூண்கள்ல என்ன பண்ணப்பட்டிருப்பாங்கன்னா திருத்த பஞ்சு நூலினால செய்யப்பட்ட இந்த வெண்திரைகள், அந்த தொங்கு திரைகளை தொங்க விடப்பட்டிருப்பாங்க. சோ இந்த மதில் சுவர் இது கட்டப்பட வேண்டிய விதம் பத்தி அங்க சொல்லும் போதுதான் ரொம்ப நம்ம இந்த விஷயங்கள் நாம அங்க பார்த்தோம். அதாவது வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகள் நீளமா இருக்கும். அங்க வந்து பார்க்கும் போது 60-60 தூண்களே அங்க இருக்கும். அதே சமயத்தில் கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகள் அது அகலமா இருக்கும். அங்க கிட்டத்தட்ட 10-10 தூண்கள் அங்க இருக்கும். அப்போ இந்த தூண்கள்ல அந்த வெண்திரை வந்து அங்க தொங்க விட்டுடுப்பாங்க. நீங்க ஜஸ்ட் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். ஆனா பிக்சர்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவாக அங்க இருக்கும். சோ இப்போ இந்த மதில் சுவருக்கு சில அளவுகள் கூட தேவன் அங்க கொடுத்திருந்தார். பாருங்க, வடக்குல தெற்குல 100 முழம் நீளம், அதே சமயத்தில் கிழக்குல மேற்குல 50-50 முழம் அகலம் அங்க இருக்கும். அடிகள்ல சொல்லிட்டா பாருங்க, வடக்கு தெற்கு எடுத்துட்டா 150 அடி, வடக்கு 150 அடி, தெற்கு 150 அடி. அதே சமயத்தில் கிழக்கு மேற்கு எடுத்துட்டீங்கன்னா கிழக்கு ஒரு 75 அடி, மேற்கு ஒரு 75 அடியாக அங்கிருக்கும். சோ இப்போ பாளையத்திலிருந்து ஒருத்தர் ஆசரிப்பு கூடாரத்தை பார்க்கணும்னு நினைச்சு பார்த்தாருனா அவருக்கு என்னதான் தெரியும் தெரியுங்களா? ஆசரிப்பு கூடாரத்தின் 4 பக்கமும் இந்த வெள்ளை நிற திருத்த பஞ்சு நூலினால் செய்யப்பட்ட தொங்கு திரைகள் பெரிய மதில் சுவர் போல பிரகாசமா ஒரே சீரா அளவெடுத்து செஞ்ச மாதிரி ரொம்ப அருமையாக அமைக்கப்பட்டு இருக்கும். பாருங்க, அதனுடைய உயரம் எவ்வளவு சொல்லிடுக்குது வசனத்துல, கிட்டத்தட்ட அதனுடைய உயரம் 5 முழம். 5 முழம் உயரம்னா எவ்வளவு இருக்கும்? அடிகள்ல சொல்றேன், 7.5 அடி உயரம். பாருங்க, 7.5 அடி உயரம் இந்த தொங்கு திரை அல்லது இந்த மதில் சுவர் இருக்குது என்று சொல்லும் போது பாருங்க, மனிதனுடைய சராசரி உயரம் எதுக்குள்ள அடங்கிடுது? எவ்வளவு அடிக்குள்ள அடங்கிடுது? 6 அடிக்குள்ள அடங்கிடுது பாத்தீங்களா? அப்ப என்னன்னா யாருனாலையும் இந்த மதில் சுவர்களை தாண்டி உள்ள என்ன இருக்குது பார்க்க முடியாது, அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா 7.5 அடி எங்க, மனுஷங்களுடைய 6 அடி எங்க? அப்படித்தான் தேவன் கட்டுவிக்கிறதுக்கு கட்டளை கொடுத்திருந்தார். பாருங்க, இப்ப இதுல எல்லாம் டிவைன் பர்பஸ் இருக்குது, தெய்வீக நோக்கம் அங்க இருக்குது. கட்ட சொல்லும் போது தேவன் சொல்றார், மதில் சுவர் இவ்விதமாக தூண்கள் வச்சு திருத்த வெள்ளி மெல்லிய பஞ்சு நூல்னால நீங்க செய்யுங்க. இந்த இந்த அளவுகளின் படி அதனுடைய ஹைட் 7.5 அடி இருக்கணும். அப்படின்னா கண்டிப்பா அதைய தூரத்தில் இருந்தோ பக்கத்தில் இருந்தோ யார் பார்த்தாலும் தொங்கு திரை மாத்திரம் தான் தெரியும், உள்ளுக்குள்ள இருக்கிறது என்னன்னு ஒண்ணுமே தெரியாது. யாருக்கு? பாளையத்தில் இருக்கிற இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த கூடாரத்தை பார்த்தா இந்த தொங்கு திரைகள் தான் தெரியுமா ஒளியோ, ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்கு என்று அங்க தெரியாது. சகோதர சகோதரிகள் பாருங்க, இப்போ சரி ஒரு வேலை உள்ள போய் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா இந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்கு உள்ள பிரவேசிக்கிறதுக்கு ஒரே ஒரு வாசல் தான் அங்க வச்சிருந்தாங்க. அந்த வாசல் பாருங்க அந்த கிழக்கு பக்கத்துல இருக்குது, அந்த கிழக்கு பக்கத்துல அந்த வாசல், இந்த ஒரே வாசல் தான், இது வழியாகத்தான் அவங்க அங்க கடந்து போகணும் என்று நம்ம அங்க பார்க்கிறோம். ஆனா அந்த வாசலே அதுக்கான திரை வினோதமான முறையில் செய்யறதுக்கு தேவன் அங்க கட்டளைட்டு எடுக்கிறார். என்ன மாதிரி கட்டளைட்டு எடுக்கிறார்னா அந்த வாசலுக்கான தொங்கு திரை செய்யறதுக்கு என்ன கலர்ஸ் நூல் பயன்படுத்தணும் அவங்க? இளநீல், இளநீலம், அப்புறம் ரத்தாம்பரம், அப்புறம் வேற என்ன படி சிஸ்டர் படிங்க. அது வசனம்
பிரகாரத்தின் வாசலுக்கு இளநீல நூலாலும் ரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும்
சிகப்பு நூலினாலும் நீங்க ஒரு திரை பண்ணுங்க. பாருங்க, அப்ப அந்த ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி இருக்கிற அந்த தொங்கு திரைகள் அதுல அந்த கிழக்கு பக்கம் இருக்கிற வாசல் மாத்திரம் ரொம்ப வித்தியாசமா ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பிக்சர் போங்க. இப்போ பாருங்க அந்த வாசல் இவ்விதமாக அந்த இளநீலம் ரத்தாம்பரம் சிகப்பு நிற நூல்கள்னால அது செய்யப்பட்டு நெய்யப்பட்டு எம்பிரியாடரி ஒர்க் எல்லாம் பண்ணப்பட்டு அங்க ரொம்ப அருமையாக அங்க இருக்கும். சோ இந்த ஒரே வாசல் கிழக்கு திசையில இருக்கும். இந்த வாசல் வழியா தான் ஒருத்தர் அங்க உள்ள போக முடியுமோ வழியா வேற எந்த வழியிலுமே அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போக முடியாது. கிட்டத்தட்ட இஸ்ரேல் ஜனங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமாவே இருந்திருக்கும் இந்த ஆசரிப்பு கூடாரம் அந்த 40 வருஷமும் கூட. ஏன்னா எல்லா ஜனங்களும் உள்ளயும் போக முடியாது, அது நம்ம பார்க்கலாம். பாளையத்திலிருந்து ஒருத்தர் முதல்ல பார்த்தா இந்த வெண் தொங்கு திரைகள் வெண்மையான மதில் சுவர் போல 7.5 அடி உயரத்துக்கு இருக்கும். அதனால வெளியே இருக்கிறவங்களுக்கு பாளையத்தில் இருக்கிறவங்களுக்கு உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுங்கிறதே தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. தெரிஞ்சுக்கணும்னு விரும்பி அனுமதிக்கப்பட்டவங்க அந்த ஆசிரிப்பு கூடாரத்துக்குள்ள பிரவேசிக்க நினைச்சா ஒரே வாசல் எந்த திசை பக்கம், கிழக்கு திசை பக்கம் அங்க இருக்கும். அந்த வாசல் வழியாக மாத்திரமே அவர்கள் அங்க பிரவேசிக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. சரி, அப்படி ஒருத்தர் அந்த வாசல் வழியில பிரவேசிக்கும் போது பிரவேசிச்சார்னா என்ன பார்ப்பார், அவர் கண்ணில் என்ன படும் பாருங்க. அப்படியே அவளோடு யாராவது போய் அந்த வாசல் திரைச்சீலை தள்ளிவிட்டு அது வழியா பிரவேசிச்சு கூடாரத்துக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்க ஆசைப்பட்டு பார்த்தா அப்படி பார்க்கிறவருடைய கண்கள்ல முதல்ல படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா அதுதான் தகன பலிபீடம் அல்லது வெண்கல பலிபீடம் என்று வசனங்கள்ல வாசிப்போம். இதை குறிச்சே வசனம் வாசிங்க, யாத்ராகமம் 40:29.
தகன பலிபீடத்தை ஆசரிப்பு கூடாரமான வாசஸ்தலத்தின் வாசலுக்கு முன்பாக வைத்து அதன் மேல் சர்வாங்க தகன பலியையும் போஜன பலியையும் செலுத்தினான்.
மறுபடியும் முதல் பகுதி வாசிங்க.
தகன பலிபீடத்தை ஆசரிப்பு கூடாரமான வாசஸ்தலத்தின் வாசலுக்கு முன்பாக வைத்து
அந்த வாசஸ்தலத்தின் வாசலுக்கு முன்பாக நீங்க வைத்து அதுல உங்க பலிகளை தகனிக்க கடவீர்கள். So the altar of sacrifice. So தகன பலிபீடம் இல்லாட்டி வெண்கல பலிபீடம் என்று நாம பார்க்கிறோம். சோ இந்த அடுத்த பிக்சர் போங்க. சோ இப்படித்தான் அந்த வெண்கல பலிபீடம் அங்க காட்சி அளிக்கும். சோ இந்த வாசல் வழியா நுழையிற ஒருத்தர் கண்ணில் முதல்ல படக்கூடிய ஒரு ஃபர்னிச்சர் என்னன்னா இந்த வெண்கல பலிபீடம். ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும், ஏன்னா அதுக்கு கூட அங்க அளவுகள் தேவன் ரொம்ப தெளிவா அங்க சொல்லியிருக்கிறார். சோ இது எப்படி செய்யப்படும்னா கொஞ்சம் வினோதமான முறையில் இது வந்து மரத்துல தான் செஞ்சிருப்பாங்க. ஆனா மரத்துல செஞ்சு அதன் மேல வெண்கல தகடு போட்டு மூடியிருப்பாங்க. அதனால இதுக்கு என்ன பேர்னா வெண்கல பலிபீடம். மரம் உள்ளுக்குள்ள மரத்துக்கு மேல என்ன உலோகம், வெண்கல உலோக தகடு போட்டு அங்க மூடியிருப்பாங்க. கிட்டத்தட்ட இதனுடைய அளவு நாம பார்க்கும் போது சகோதர சகோதரிகளே 7.5 அடி நீளம் அகலம் அது மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் 4.5 அடி உயரத்துல இது செய்யப்பட்டிருக்கும். அப்ப பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கும் சொல்லிட்டு ரொம்ப பிரம்மாண்டமா ஆனா ரொம்ப அருமையான வேலைப்பாடுகளோட வெண்கலத்துல வெண்கல தகடினால மூடி இந்த பலிபீடம் இருக்கும். நெக்ஸ்ட் பிக்சர் கூட காமிங்க பாருங்க. ஒருவேளை அந்த மாதிரி மரத்துல செஞ்சு அப்புறம் வெண்கல தகட்டினால மூடி அந்த பலிபீடம் இருந்துச்சுன்னா பார்க்கறதுக்கு இப்படித்தான் இருக்கும். பாருங்க இப்ப நீங்க என்ன பண்ணலாம், தாராளமா பின்னாடி இருக்கிற அந்த தொங்கு திரையோட கம்பேர் பண்ணி பாருங்க. அது 7.5 அடி இருக்கும் உயரம், ஆனா இது 4.5 அடிக்கு உயரத்துக்கு இது அங்க இருக்கு. 4.5 அடி உயரத்துக்கு 7.5 அடி ஸ்கொயர் ஃபீட்ல இருந்துச்சுன்னா அந்த பலிபீடம் எப்படி இருந்திருக்கும் நீங்க பாரு. ஆனா இதுதான் வாசல் மூலமா பிரவேசிக்கிற ஒருத்தர் முதல்ல பார்க்கிற விஷயம் என்னன்னா இந்த வெண்கல பலிபீடம். ரொம்ப பிரம்மாண்டமா ரொம்ப அழகா அவங்களுக்கு முன்னால அங்க நிற்கும். பாருங்க இப்ப நாம் என்ன சொல்லலாம்னா சகோதர சகோதரிகளே அந்த பாளையம் இருக்கு பாருங்க. பாளையம்னா எங்க சொன்னோமோ ஆசரிப்பு கூடாரத்துக்கு வெளிய அங்க இருந்து வாசல் வழியா ஒருத்தர் நுழையிறார் பாருங்க. அந்த வாசல் வழியா நுழைஞ்சு உள்ள வந்து நிக்கிற இடம் அதுக்கு என்ன பேர்னா பிரகாரம், த கோர்ட், பிரகாரம். அந்த பிரகாரத்துல தான் இந்த வெண்கல பலிபீடம் முதல்ல நின்றுட்டு இருக்கும். புரியுதுங்களா? சோ பாளையத்தை விட்டு வாசல் வழியா பிரகாரத்துக்குள்ள வந்தவர் முதல்ல பாக்குறது வெண்கல பலிபீடம். நான் ஏன் இப்படி ரிப்பீட் பண்றோம் அப்படின்னா, அப்படியே நீங்க சீக்வன்ஸா மைண்ட்ல வைங்க. ஏன்னா இந்த காரியங்கள் இவ்விதமாக தேவன் சொல்லியிருக்கும் போது இதுல நமக்கு என்ன படிப்பு நாய், அதுதான் நம்ம அங்க புரிஞ்சுக்கோம். சரி, இப்ப வெண்கல பலிபீடம் தாண்டி அவர் போறார். வெண்கல பலிபீடம் பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமி படைஞ்சிட்டு அப்புறம் அவர் அப்படியே நெக்ஸ்ட் அவர் பார்வை வெண்கல பலிபீடம் தாண்டி போச்சுன்னா அங்க அவர் என்ன பாப்பார்னா, சகோதர சகோதரிகளே, இது குறிச்சு நம்ம வாசிக்கலாம். யாத்ராகமம் 30:17-21. இது ஒரு தண்ணீர் தொட்டி.
பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, கழுவுகிறதற்கு வெண்கலத்தால் ஒரு தொட்டியையும் வெண்கலத்தால் அதன் பாதத்தையும் உண்டாக்கி அதை ஆசரிப்பு கூடாரத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவே வைத்து அதிலே தண்ணீர் வார்ப்பாயாக. அதனிடத்தில் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளையும் தங்கள் கால்களையும் கழுவ கடவர்கள். அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போதும் கர்த்தருக்கு தகன பலியை கொளுத்தவும் பலிபீடத்தினிடத்தில் ஆராதனை செய்யவும் சேரும் போதும் அவர்கள் சாகாத படிக்கு தண்ணீரினால் தங்கள் கால்களை கழுவ கடவர்கள். அவர்கள் சாகாத படிக்கு தங்கள் கைகளையும் தங்கள் கால்களையும் கழுவ கடவர்கள். இது தலைமுறை தோறும் அவனுக்கும் அவன் சந்ததியாருக்கும் நித்திய கட்டளையா இருக்கும் என்றார்.
பாருங்க, என்ன அருமையான கட்டளை பாருங்க. சோ இந்த தண்ணீர் தொட்டி, தி லேவர், இங்கிலீஷ்ல நாம அப்படி சொல்லுவோம். சோ இந்த தண்ணீர் தொட்டி, வெண்கலத்தினால செய்யப்பட்ட இந்த தண்ணீர் தொட்டி, ரெண்டாவது ஃபர்னிச்சரா அங்க பிரகாரத்துல அங்க இருக்கும். பாருங்க, ரொம்ப தெளிவா தேவன் அங்க சொல்லிடுக்கிறார். நெக்ஸ்ட் பிக்சர் போங்க. சோ அந்த தண்ணீர் தொட்டி வெண்கலத்துல செய்யப்பட்டது இவ்விதமாக அந்த பலிபீடத்தை தாண்டி அங்க இருக்கும் என்று பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளை, இதுல தண்ணி ஊத்தி வச்சிருப்பாங்க. சோ தேவன் என்ன சொல்றாருன்னா, இந்த தண்ணீர் தொட்டியினுடைய பயன்பாடு என்னன்னா, இந்த ஆசரிப்பு கூடாரத்துல பணிவிடை செய்கிற பிரதான ஆசாரியன் ஆசாரியர்கள் இருக்கிறாங்க, பலியிடணும், அதை தகனிக்கணும், சில இன்னும் சில முக்கியமான வேலைகள் இருக்கு, அது நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பேசுவோம். அந்த வேலையெல்லாம் செய்யும் பொழுது கண்டிப்பா அவங்களுடைய கால்கள் கைகள்ல கறைகள் படிவதற்கு வாய்ப்பு இருக்கும். சோ இப்ப இவங்களுக்கு தேவன் என்ன கட்டளை கொடுத்தார்னா, அவர்கள் அந்த கறைகளோட வந்துட்டு கூடாரத்துக்குள்ள பிரவேசிக்க கூடாது. அதனால அவங்க என்ன பண்ணணும்னா, முதலாவது தங்களுடைய கைகள் தங்களுடைய கால்களை என்ன பண்ண வேண்டியிருக்கு, அவங்க இந்த தண்ணீர் தொட்டியில வந்து அங்க இருக்கிற தண்ணீர் எடுத்துட்டு சுத்திகரிச்சு கொள்ள வேண்டியது அவசியம். ஒரு வேலை அப்படி சுத்திகரிக்காமையே உள்ள வந்தாங்கன்னா என்ன சொல்றாரு வசனத்துல, அவங்க என்ன ஆயிடுவாங்க, மறிச்சு போயிடுவாங்க. என்ன சொல்றாரு, அவர்கள் சாகாத படிக்கு கைகளையும் கால்களையும் அந்த தண்ணீர் தொட்டியில கழுவ கடவர்கள். அப்ப கழுவலைனா மறிச்சிடுவாங்க. பாருங்க எவ்வளவு ஸ்ட்ரிக்டான கட்டளை அங்க தேவன் கொடுக்கிறார். பாளையத்துல இருந்து வாசல் வழியா பிரவேசிச்ச ஒருவர் முதல்ல பாக்குறது வெண்கல பலிபீடம். வெண்கல பலிபீடத்தை தாண்டி அவர் பார்க்கிறது என்னன்னா, பிரகாரத்துல இந்த வெண்கல தண்ணீர் தொட்டி என்று நாம பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளை, சோ இந்த இரண்டு பர்னிச்சர் பாருங்க, பிரகாரத்துல இருக்கு நாம சொல்லிடுக்கிறோம். ரெண்டுமே எந்த உலோகம், வெண்கலம், எல்லா அர்த்தம் இருக்கு. சோ இது ரெண்டு தான் பிரகாரத்துல இருக்கிற பர்னிச்சர். இப்போ இந்த தண்ணீர் தொட்டிய தாண்டி போகும்போது அவர் பாப்பாரு ஒரு அருமையான டென்ட், கூடாரம். அதுதான் உண்மையான கூடாரம். முதல் பிக்சர்ல நீங்க பார்த்துருப்பீங்க, அந்த மதில் சவறு பெருசா இருக்கும், அதுக்கு நடுவுல என்ன இருக்குது, ஒரு கூடாரம் இருக்குது இல்லீங்களா. ஆனா அந்த கூடாரத்துக்கும் வாசலுக்கும் இடையில தான் இந்த வெண்கல பலிபீடமும் தண்ணீர் தொட்டியும் இருந்துச்சு. சோ இந்த வெண்கல பலிபீடம் தண்ணீர் தொட்டியை தாண்டி ஒருத்தர் முன்னேறும் போது அவர் கூடாரத்தின் வாசல் கிட்ட வர்றார், ஆனா போக முடியாது. ஏன்னா கூடாரத்தின் வாசல் கூட ஒரு தொங்கு திரையினால அங்க மூடப்பட்டிருக்கும் என்று நாம் அங்க பார்க்கிறோம். அதை குறித்து நாம் இப்போ வாசிக்கலாம் சகோதர சகோதரிகளே. யாத்ராகமம் 26:36.
இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலும் ஆகிய இவற்றால் சித்திர தையல் வேலையான ஒரு தொங்கு திரையும் கூடாரத்தின் வாசலுக்கு உண்டாக்கி.
பாருங்க, சோ இங்கே கூட அந்த கூடாரத்தினுடைய வாசலுக்கு ஒரு தொங்கு திரை, இங்கே கூட அதே நூல்கள் வருது. அந்த நூல்கள் கலர் மைண்ட்ல வைக்கிறீங்களா சொல்லுங்க, என்னென்ன கலர் நூல்? இள நூல், தேங்க்யூ. நெக்ஸ்ட் ரத்தாம்பரம், தேங்க்யூ. நெக்ஸ்ட் சிகப்பு. பாருங்க இந்த மூணுல, பாருங்க இந்த வாசல் தொங்கு திரை வரும்போது இந்த மூணு நூல் தான் சொல்லப்படுது. அது பிரகாரத்துக்கான வாசல், அதுல கூட அதுதான் இருக்கணும். முதல்ல பார்த்தோம் இல்லைங்களா, நெக்ஸ்ட் பிரகாரத்தின் வாசலுக்குள்ள வந்து வெண்கல பலிபீடத்தை பார்த்து தண்ணீர் தொட்டிக்கிட்ட வந்து இந்த மாதிரி கைகள் கால்களை சுத்தம் செய்து கொண்டு மேற்கொண்டு கூடாரத்துக்குள்ள போலாம் நினைச்சா அங்க கூட ஒரு தொங்கு திரை, அது கூட இதே மாதிரி மூன்று கலர் நூலில் செய்யப்பட்ட திரைச்சீல அங்க இருக்கு. அதை அவங்க கிராஸ் பண்ணி தான் ரெண்டாவது சேம்பருக்குள்ள போக முடியும், ரெண்டாவது பாகத்துக்குள்ள. பாருங்க முத பாகம் நாம் என்ன பேர் சொன்னோம், அந்த வெண்கல பலிபீடம், அப்புறம் வெண்கல தண்ணீர் தொட்டி இருந்த இடத்துக்கு பேர் என்ன சொன்னோம், தேங்க்யூ. பிரகாரம் மைண்ட்ல வைங்க, அங்கதான் இந்த உடன் ஆசாரியர்கள் எல்லா வேலையும் அங்க செய்து கொண்டு இருப்பாங்க. இப்ப அந்த பிரகாரத்தில் இருந்துட்டு நெக்ஸ்ட் அறைக்குள்ள போகணும். அந்த நெக்ஸ்ட் அறை என்னன்னா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம். ஆனா இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பிரகாரத்துக்கும் தான் இடையில இந்த தொங்கு திரை இருக்கு. இந்த திரையை கிராஸ் பண்ணாதான் பரிசுத்த ஸ்தலத்துக்கே அவங்க போக முடியும். சோ அப்போ இந்த திரை இருக்குது, இந்த திரையை தாண்டி அவங்க போகும் போது அந்த திரைக்குள்ள பிரவேசிச்சு நிற்கும் போது அவர் எங்க நிற்பார் என்று பார்த்தா சகோதர சகோதரிகளே, அவர் இருப்பாரு பரிசுத்த ஸ்தலம். போங்க நெக்ஸ்ட் பிக்சர். அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு உள்ள போனா ரொம்ப வித்தியாசமா இருக்கும், முழுக்க கவர் ஆயிருக்கும் நாலு பக்கமும். ஆனா ரொம்ப ஒரு தெய்வீக சூழல் அந்த ஸ்தலத்துக்குள்ள இருக்கும். இந்த பரிசுத்த ஸ்தலத்துல சகோதர சகோதரிகளே மூன்று பொருட்கள் இருக்கும், ஃபர்னிச்சர்ஸ். பாருங்க இப்படி அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள நுழைறவரு அந்த வாசல்ல எந்த எந்த திசையில நோக்கி நுழைறாரு, கிழக்கு இல்லைங்களா. அப்ப கிழக்கு போகும்போது அவர் அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் நிற்கும் போது இப்ப அவருக்கு முன்னாடி ஒரு ஃபர்னிச்சர், ரைட் சைட்ல ஒரு ஃபர்னிச்சர், லெப்ட் சைட்ல ஒரு ஃபர்னிச்சர், பின்னாடி என்ன இருக்கும், என்ன இருக்குங்க, எது வழியா பிரவேசிச்சார் இப்போ, திரைச்சீலை. அந்த திரைச்சீலை இருக்கும், ரைட் சைட்ல ஒரு ஃபர்னிச்சர், முன்னால ஒரு ஃபர்னிச்சர், லெப்ட் சைட்ல ஒரு ஃபர்னிச்சர். ரைட் சைட்ல திரும்பி அவர் பார்த்தார்னா அங்க என்ன இருக்கும்னா பாத்தீங்களா, இதுதான் இருக்கும். இது என்னது, இது த டேபிள் ஆஃப் ஷ்ரூ பிரெட், அதாவது சமூகத்து அப்பமுள்ள மேஜை. இந்த சமூகத்து அப்பமுள்ள மேஜை பற்றி லேவிய ராகமம் 24:5-6 வாசிக்கலாம்.
அன்றியும் நீ மெல்லிய மாவை எடுத்து அதை 12 அப்பங்களாக சுடுவாயாக. ஒவ்வொரு அப்பம் மரக்காலிலே 1/10 மாவினால் செய்யப்பட வேண்டும். அவைகளை நீ கர்த்தருடைய சந்நிதியில் பரிசுத்தமான மேஜையின் மேல் 2 அடுக்காக ஒவ்வொரு அடுக்கில் அவ்வாறு அப்பம் இருக்கும்படியாக வைத்து ஒவ்வொரு அடுக்கினிடத்தில் சுத்தமான தூபவர்க்கம் போட கடவாய். அது அப்பத்தோடு இருந்து ஞாபக குறியாக கர்த்தருக்கேற்ற தகன பலியாயிருக்கும்.
போதும். சோ இங்க பார்க்க போது இந்த சமூகத்து அப்பமுள்ள மேஜை, பாருங்க நம்ம சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் நீங்க மனசுல பதிய வைக்கணும். நம்ம என்னென்ன பர்னிச்சர் எல்லாம் பார்த்திருக்கிறோம், இது வரைக்கும் என்னென்ன பர்னிச்சர் பார்த்தோம், வாசல் முக்கியம், நெக்ஸ்ட் வெண்கல பலிபீடம், நெக்ஸ்ட் வெண்கல தண்ணீர் தொட்டி, அப்புறம் ரெண்டாவது திரைச்சியில பார்த்தோம், அப்புறம் உள்ளுக்குள்ள இப்ப வந்திருக்கிறோம். உள்ள பார்க்கும்போது ரைட் சைட்ல என்ன இருக்குது, இது சமூகத்து அப்பம் உள்ள மேஜ். என்ன இங்க இருக்கும் அப்படின்னா பாருங்க, தேவன் சொல்லிட்டு அந்த மேஜையின் மீது ஆறு ஆறு அப்பங்களா, ரெண்டு அடுக்குகள், ஒரு அடுக்குல ஆறு அப்பங்கள், இன்னொரு அடுக்குல ஆறு அப்பங்கள். சுவிதமாக ரெண்டு அடுக்கு அப்பங்கள் அங்க இருக்கணும். இந்த அப்பங்களுக்கு தான் சமூகத்து அப்பங்கள் என்று பேரு. இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் பரிசுத்த ஸ்தலத்துல வேலை செய்கிறவர்கள் இது மாத்திரம் தான் சாப்பிடணும், வேற எதுவுமே சாப்பிடக்கூடாது. அது மாத்திரம் இல்ல, இந்த சமூகத்து அப்பங்கள் வசன வாசிங்க எட்டாவது வசனத்துல,
அப்பத்தை நித்திய உடன்படிக்கையாக இஸ்ரேல் புத்திரர் கையிலே வாங்கி ஓய்வு நாள் தோறும் கர்த்தருடைய சன்னதியில் அடுக்கி வைக்க கடவன்.
பாருங்க, இந்த அப்பங்கள் ஏழு நாளுக்கு ஒரு முறை அந்த ஓய்வு நாள்ல மாற்றி வைக்கப்படும். இதுதான் ஆச்சரியமான ஒரு ஏற்பாடு. அப்போ பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்தாச்சு, ரைட் சைட்ல பார்த்தா என்ன இருக்குது, சமூகத்து அப்பம் உள்ள மேஜை. இன்னும் ரொம்ப முக்கியம், இந்த மேஜை கூட பொன் தகட்டில் அங்க மூடப்பட்டிருக்கும் பார்க்கிறோம். பாருங்க பிரகாரத்தில் என்ன உலோகம் சொன்னோம், ஆனா பரிசுத்த ஸ்தலம் வரும் பொழுது இங்க என்ன உலோகம் பயன்படுத்தப்படும்னா பொன், கோல்டு, தங்கம் அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. சோ அதுதான் நீங்க அங்க பார்க்கறது, உங்களுக்கு அழகா கண்ணுகளுக்கு முன்பாக அங்க தெரியும். சோ இந்த சமூகத்து அப்பமுள்ள மேஜை முதலாவது ஒரு பொருளா அங்க இருக்கும். நெக்ஸ்ட் லெப்ட் சைட்ல திரும்பி பார்த்தா, இடது பக்கம் திரும்பி பார்த்தா பரிசுத்த ஸ்தலத்துல அங்க ஒரு முக்கியமான பொருள் இருக்கும், அதுக்கு பெயர் தான் பொன் குத்து விளக்கு. பொன் குத்து விளக்கு, இது குறிச்சு யாத்திராகமம் 37 அதிகாரம் 17 இருந்து 24 வசனங்கள் வரைக்கும் வாசனம்.
குத்து விளக்கையும் பசும் பொன்னினால் அடிப்பு வேலையாய் உண்டாக்கினான். அதின் தண்டும் கிளைகளும் மொக்குகளும் பழங்களும் பூக்களும் பொன்னினால் செய்யப்பட்டிருந்தது. குத்து விளக்கின் ஒரு பக்கத்தில் மூன்று கிளைகளும் அதன் மறுபக்கத்தில் மூன்று கிளைகளுமாக அதன் பக்கங்களில் ஆறு கிளைகள் செய்யப்பட்டது. ஒவ்வொரு கிளையிலே வாதுமை கொட்டைக்கு ஒப்பான மூன்று மொக்குகளும் ஒரு பழமும் ஒரு பூவும் இருந்தது. குத்து விளக்கில் செய்யப்பட்ட ஆறு கிளைகளிலும் அப்படியே இருந்தது. விளக்கு தண்டில் வாதுமை கொட்டைக்கு ஒப்பான நாலு மொக்குகளும் பழங்களும் பூக்களும் இருந்தது. அதில் செய்யப்பட்ட இரண்டு கிளைகளின் கீழ் ஒரு பழமும், வேறு இரண்டு கிளைகளின் கீழ் ஒரு பழமும், மற்ற இரண்டு கிளைகளின் கீழ் ஒரு பழமும் இருந்தது. விளக்கு தண்டில் செய்யப்பட்ட ஆறு கிளைகளுக்கும் அப்படியே இருந்தது. அவைகளின் பழங்களும் அவைகளின் கிளைகளும் பசும் பொன்னினால் ஒரே அடிப்பு வேலையாய் செய்யப்பட்டது.
ஆமாம், சோ இந்த பொன் குத்து விளக்கு செய்யப்படுகிற விதம் பத்தி சொல்றோம். முதல்ல இது பசும் பொன்னினால செய்யப்பட்டிருக்கு, நெக்ஸ்ட் அது செய்யப்பட்ட விதம் கூட ரொம்ப வித்தியாசம். அடிப்பு வேலையில செய்யப்பட்டிருக்கு, மோல்டிங் கிடையாது, வார்ப்புல ஊத்தி செய்ய மாட்டாங்க, அடிப்பு வேலையில இந்த பொன் குத்து விளக்கு அங்க செய்யப்படணும். பாருங்க, ஒரு பக்கம் மூன்று தண்டுகள், இன்னொரு பக்கம் மூன்று தண்டுகளா, நடுவுல ஒன்று, மொத்தம் ஏழு தண்டுகள். அது ஏழு தண்டுகள் மேல ஏழு அகல் விளக்குகள் அங்க இருக்கும். பரிசுத்த ஸ்தலத்துக்கு வெளிச்சம் தரக்கூடிய ஒரே பொருள் இந்த பொன் குத்து விளக்கு தான். அப்படின்னா அந்த ஹோலி பிளேஸ்ல வந்திருக்கும் போது, பரிசுத்த ஸ்தலத்துல வேலை செய்யும் போது அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கான வெளிச்சம் இந்த பொன் குத்து விளக்குல இருந்து மாத்திரம் தான் வரும். ஏன்னா அந்த கூடாரம் முழுக்க பலவிதமான தோள்கள்ல முழுக்க மூடி இருப்பாங்க, வெளியிருந்து ஒரு வெளிச்சம் கூட வராது. ஆனா இந்த பொன் குத்து விளக்கு எப்போதும் அங்க எரிந்து கொண்டு அந்த வெளிச்சம் தரும் என்று நாம பாக்குறோம். சோ இந்த பொன் குத்து விளக்கு திரி தூண்டி விடுவது, அதற்கு எண்ணெய் விடுவது, இதெல்லாம் நம்ம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. இதெல்லாம் பிரதான ஆசாரியன் தாமாகவே அங்க செய்வார், வேற யாரும் இல்ல, தாமாகவே அவர் அங்க செய்வார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் அங்க இருக்குது. அவர் அதனுடைய கண்காணிப்பு அந்த பிரதான ஆசாரியனுடைய கைகள்ல இருக்குது. சோ இந்த விஷயங்கள் தான் நம்ம உங்களுக்கு மனதில் இப்போதைக்கு பதிய அங்க வைக்கிறோம். சோ அப்போ வலது பக்கத்துல பார்க்கும் போது சமூகத்து அப்பம் மேஜை, இடது பக்கத்துல பார்க்கும்போது என்ன இருக்குது, கோல்டன் கேண்டில் ஸ்டிக், பொன் குத்து விளக்கு. அது இவ்விதமாக இருக்கும், ஏழு தண்டுகளோடு ஏழு அகல் விளக்குகள் இருக்கும். அது கண் பிரதான ஆசானுடைய நேரடியான கண்காணிப்பில் அது காணிக்கப்பட்டு. சோ இப்போ மூணாவது பர்னிச்சர் என்னன்னா, பார் திரைச்சீலை வழியா பிரவேசிக்கிறவர் இப்படி இருக்கிறார்னா, சமூக தாப்பு மூல மேஜை பொன் குத்து விளக்கு. அவருக்கு முன்னால பார்த்தோம்னா மூன்றாவது பர்னிச்சர் அங்க இருக்கும். சகோதர சகோதரிகளே, அது என்ன என்று பார்க்கும் போது, த கோல்டன் ஆல்டர் ஆர் த இன்சென்ஸ் ஆல்டர், அதாவது பொற்பீடம் அல்லது தூப பீடம் சேர்த்து பொன் தூப பீடம் நாம சொல்லலாம். இந்த பொர் தூப பீடம் பத்தி யாத்ராகம் 40:26-27 வாசிங்க.
பின்பு கர்த்தர் மோசேயைக்கு கற்பித்தபடியே ஆசரிப்பு கூடாரத்தில் திரைக்கு முன்பாக பொற்பீடத்தை வைத்து அதன் மேல் சுகந்த வர்க்கத்தினால் தூபம் காட்டினான்.
பாருங்க, இங்க நாம பார்க்கும் போது இந்த தூப பீடம், இது அந்த பரிசுத்த, பாருங்க பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அங்க இருக்கிற மூன்றாவது பொருள், இது கூட பொன்னினால அங்க செய்யப்பட்டு அங்க இருக்கும் என்று பார்க்கும். சோ இதுல தான் அந்த தகன பலி பீடத்துல இருந்து, எங்க தகன பலி பீடம் எங்க இருக்குங்க, பிரகாரத்துல இருந்துட்டு சில அந்த பலி தகனச்சிட்ட பலியில பலியினுடைய அந்த சாம்பல் அந்த விஷயங்கள் கை நிறைய எடுத்துட்டு வந்துட்டு அந்த ஆசாரியன் இந்த தூப பீடத்துல போட்டு விடுவார். அக்னி போட்டு அதுல சில அந்த சுகந்த வர்க்கங்களை போட்டு அவர் வந்துட்டு அந்த புகை எழுப்பணும். அந்த புகை தூப புகை பரிசுத்த ஸ்தலம் முழுக்க நிரம்பணும். நிரம்பினா மாத்திரம் பத்தாது. அது என்ன பண்ணணும்னா மூன்றாவது திரை, அந்த மூன்றாவது திரையை தாண்டி மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அந்த புகை வந்துட்டு அங்க போகணும். இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டான கண்டிஷன்ஸ். அப்படிதான் அவர் செய்யணும். அப்படி செய்யாட்டி கூட அது அவருக்கு மறுச்சிருக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த பொற்தூப பீடம் அங்க மூன்றாவதாக அங்க இருக்கும். சகோதர எங்க இருக்கும்னா, அது ரொம்ப எக்ஸாக்டா பரிசுத்த ஸ்தலம் ரெண்டாவது ரூம் சேம்பர், அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இடையில இருக்கிற அந்த திரை சீலை, அதுக்கு முன்னால இது அங்க இருக்கும். இந்த தூப பீடத்தை கிராஸ் பண்ணி அந்த திரைச்சீலை கிராஸ் பண்ணி தான் அவர் என்ன பண்ண முடியும்னா மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக அவர் அங்க போக வேண்டும். சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த மகா இந்த தூப பீடம் தாண்டி, தூப பீடம் தாண்டி மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள, த மோஸ்ட் ஹோலி பிளேஸ்குள்ள போகணும் அப்படின்னா, சகோதர சகோதரிகளே, அங்க ஒரு திரைச்சீலை இருக்குது. வாசல் பிரகாரத்துல பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்னாடி ஒரு திரைச்சீலை, இப்ப மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்னால ஒரு திரைச்சீலை. இதை பத்தி நாம வாசிக்கும் போது யாத்ராகம் 26:31-33 வசனங்கள்.
இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலுமான இவற்றால் ஒரு திரைச்சீலையை உண்டு பண்ண கடவாய். அதிலே விசித்திர வேலையாய் செய்யப்பட்ட கேருபீன்கள் வைக்கப்பட வேண்டும். சித்தி மரத்தினால் செய்து பொன் தகட்டால் மூடப்பட்ட 4 தூண்களிலே அதை தொங்கவிடு. அந்த தூண்கள் 4 வெள்ளி பாதங்கள் மேல் நிற்கவும் அவைகளின் கொக்கிகள் பொன்னினால் செய்யப்படவும் வேண்டும்.
போதும். இந்த தொங்கு திரைச்சீலை பாருங்க, இதுக்கு கூட தேவன் அங்க கட்டளை கொடுக்கிறார். இதுவும் எந்த நூல்களை தான் செய்யணும், அந்த மூணு கலர், இளநீலம் ரத்தாம்பரம் சிகப். ஆனா என்ன இங்க எக்ஸ்ட்ராவா செஞ்சு சொல்லியிருக்கிறாரு, இந்த திரைச்சீலை என்ன எம்ப்ராய்டரி ஒர்க்ல செய்யணும், ரெண்டு என்ன இருக்கணும் கவனிக்கலீங்களா, ரெண்டு கேருபீன்கள் அதுல அவங்க செஞ்சிருக்கணும். இது இந்த திரைச்சீலையில அங்க இருக்கணும். ரொம்ப வெயிட்டான திரைச்சீலை இது இருக்கும். பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இடையில இந்த திரைச்சீலை இருக்கும். இது வழியாகத்தான் பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை இந்த திரைச்சீலை வழியா தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போவார். இதோட அங்க செலுத்திட்ட பலியினுடைய ரத்தத்தோட போய் அங்க சில முக்கியமான வேலைகளை செய்வார். வருஷத்துக்கு ஒரு முறை தான் போவார், அனுமதி இல்லை அதுக்கு மேல. இந்த தொங்கு திரை அங்க இருக்கும் என்று நம்ம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்போ இந்த தொங்கு திரைச்சிலை கிராஸ் பண்ணி அவர் உள்ள போகும்போது அவர் எங்க நிப்பார்னா, மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த மகா பரிசுத்த ஸ்தலம் ரொம்ப அருமையான பகுதி. இந்த ஆசரிப்பு கூடாரத்துல கிட்டத்தட்ட அது ஸ்கொயர் டைப்ல, சதுரமான ஒரு வடிவில் இது அமைந்திருக்கும் என்று நாம் அங்க பார்க்கிறோம். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிச்சு பார்க்கும் போது அங்க என்ன இருக்கும்னா, ஒரே ஒரு பொருள் சொல்ல முடியுங்களா என்ன இருக்கும்? ஆசரிப்பு கூடாரத்தின் மூன்றாவது பகுதி மகா பரிசுத்த ஸ்தலத்துல படிச்சிருப்பீங்க இல்லையா, என்ன இருக்குங்க? அங்க ஒரு ஒரு பெட்டி இருக்கும், அதுக்கு பேர் என்ன பெட்டி? உடன்படிக்கை பெட்டி, த ஆர்க் ஆஃப் தி கவனன்ட். இது மாத்திரமே மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற ஒரே பர்னிச்சர், ஒரே பொருள். அது குறிச்சு வாசிங்க எபிரேயர் 9 வசனங்கள் 3-5 வரைக்கும்.
இரண்டாம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. அதிலே பொன்னாட் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்தகடு பொதிக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன.
சார், நீங்க ஸ்கிரீன்ல பாருங்க, இதுதான் அந்த ரெண்டாவது திரைச்சிலை காண்பிக்க மறந்துட்டோம். இப்படியாக அந்த திரைச்சில இருக்கும், அது ரெண்டு கேருபீன்கள் இருக்கும். இது கிராஸ் பண்ணி போகும் போது அவர் இருக்கிற ஸ்தலம் தான் மகா பரிசுத்த ஸ்தலம். நெக்ஸ்ட் பிக்சர் போங்க. அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் பாருங்க, திரைச்சிலை கடந்து உள்ள போனா இந்த காட்சி தான் அவர் கண்ணு முன்னால் அங்க தெரியும். உடன்படிக்கை பெட்டி இருக்கும், பொன்னினால் செய்யப்பட்டு அந்த உடன்படிக்கை பெட்டி. இன்னும் கூட எக்ஸ்ட்ரா வாசிங்க, யாத்திராக 30 வேணாம், வசனம் அதிகமா இருக்கு. சோ இங்க நாம பார்க்க போது முழுக்க முழுக்க பொன்னினால் செய்யப்பட்ட அந்த உடன்படிக்கை பெட்டி, அதன் மேல ரெண்டு கேருபீன்கள் அங்க உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அந்த பெட்டியினுடைய மூடல் மேல, மூடல் மாதிரி இருக்கிற அந்த பகுதியின் மேல ரெண்டு கேருபீன்கள் ரக்கைகளை விரித்து கொண்டு அந்த பெட்டியினுடைய மையத்தை பார்த்து கொண்டு பறக்கிறதுக்கு ஆயத்தமாகிற நிலைமையில ரெண்டு கேருபீன்கள் அங்க இருக்கும். பாருங்க, இது பரிசுத்த ஸ்தலம், இங்கிருந்து திரைச்சிலைக்கு பின்னால மகா பரிசுத்த ஸ்தலம், அங்க பாருங்க அந்த உடன்படிக்கை பெட்டி, ரெண்டு கேருபீன்கள் அங்க பறக்கும் நிலையில அந்த செட்டைகளை விரித்து கொண்டு ஆயத்தமான நிலைமையில அங்க இருக்கிறாங்க. அந்த ரெண்டு கேருபீன்களுக்கு நடுவுல இருக்கிற ஒரு பகுதி, அதைத்தான் அந்த ரெண்டு கேருபீன்கள் பார்த்துட்டு இருக்கும். அதுக்கு என்ன பேர்னா, அதுதான் கிருபாசனம். அந்த கிருபாசனத்துல தான் பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை வந்து அந்த பலி செலுத்தப்பட்ட அதனுடைய ரத்தத்தை அங்க தெளிக்க வேண்டும். சோ நெக்ஸ்ட் பிக்சர் போங்க, பாருங்க அந்த உடன்படிக்கை பெட்டி இவ்விதமாக பொன்னினால் அங்க செய்யப்பட்டிருக்கும் என்று பார்க்கிறோம். இப்ப இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கும் போது மூன்று விஷயங்கள் சொல்லி இருந்துச்சு வசனத்துல, சொல்ல முடியுங்களா என்னென்ன விஷயம் இருந்துச்சு உள்ளுக்குள்ள? மன்னாவினுடைய பொற்பாத்திரம் ஒன்னு, நெக்ஸ்ட் ஆரோனுடைய துளிர்த்த கோல், மூன்றாவது அந்த கற்பலகைகள். சோ இந்த மூன்று பொருளுமே எங்க இருக்கும்னா, இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள அங்க இருக்கும். மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லும் போது அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல இந்த ஒரே பர்னிச்சர் தான் இருக்கும். இதுக்குள்ள நாம பார்த்தோம்னா இந்த மூன்று பொருட்களே அங்க இருக்கும். சகோதர சகோதரிகளே, இதுதான் அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மூன்றாவது பாகம். சோ நம்ம சுருக்கமா நாம் சொன்னா, ஆசரிப்பு கூடாரம் சும்மா மேலோட்டமாக நாம பார்க்கும் போது இவ்விதமாக அங்க அமைக்கப்பட்டிருந்துச்சு. மறுபடியும் ஃபர்ஸ்ட் பிக்சருக்கு போயிடுங்க. இப்ப நான் மறுபடியும் ரீகலெக்ட் பண்றேன் உங்களுக்கு அந்த காட்சிகள், அந்த பொருட்கள், அந்த அதனுடைய வரிசை உங்க மனதுக்குள்ள அங்க வரும். சோ இவ்விதமாக ஆசரிப்பு கூடாரம் இஸ்ரேலுடைய பாளையத்துக்கு மத்தியில இருக்கணும். பாருங்க, அந்த மெயின் கூடாரத்தை சுற்றி அந்த பிரகாரம் என்ற இடம் இருக்கும், அந்த பிரகாரத்தை மூடின மாதிரி அந்த தொங்கு திரைகள் மதில் சுவர் போல அங்க இருக்கும். அதனுடைய அளவுகள் உங்களுக்கு நாம சொல்லிடுக்கிறோம். ஆசரிப்பு கூடாரத்தில் பிரவேசிக்கிறதுக்கு பாருங்க ஒரே வழி மாத்திரம் தான் இருக்கு. அது எந்த திசையில இருக்குது? கிழக்கு திசையில. அப்போ அந்த கிழக்கு திசை வழியாக அவர்கள் பிரவேசிக்கும் போது முதல்ல என்ன பார்க்கிறார்? முதல்ல பார்க்கிற பர்னிச்சர் என்ன? வெண்கல பலிபீடம். இப்ப வெண்கல பலிபீடத்தை பலிபீடத்தை தாண்டி என்ன பர்னிச்சர் இருக்குது? வெண்கல தண்ணீர் தொட்டி. சோ இந்த ரெண்டு பொருட்களும் இருக்கிற ஆசரிப்பு கூடார பகுதிக்கு என்ன பேர்? பிரகாரம். பரவாயில்ல, ரொம்ப நன்றி. பாருங்க, இப்ப தண்ணீர் தொட்டி தாண்டி கூடாரம் இருக்குது, பரிசுத்த ஸ்தலம். ஆனா அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு போறதுக்கு முன்னால என்ன இருக்குது பார்க்கிறோம்? ஒரு திரைச்சீலை அங்க இருக்கு. இதை தாண்டித்தான் ஒருத்தர் உள்ள நுழையணும். தாண்டி உள்ள பிரவேசிக்கும் போது அவர் பரிசுத்த ஸ்தலத்துல அங்க இருக்கிறார். பரிசுத்த ஸ்தலத்துல பாருங்க எவ்வளவு பொருட்கள் இருந்துச்சு? மூன்று பொருட்கள். மூன்றுமே எந்த உலோகத்தினால் செய்யப்பட்டிருக்குது? பொன்னினால். ஆனா பிரகாரத்துல வெண்கலத்தினால. இப்ப இந்த மூன்று பொருட்கள் என்னென்ன பார்க்கிறோம்? ரைட் சைடு நீங்க அப்படியே போலாமே. அப்போ ரைட் சைடு நீங்க பாத்தீங்கன்னா சமூகத்து அப்பம் உள்ள மேஜை. அதே சமயத்தில் லெப்ட் சைடு பார்க்கும் போது பொன் குத்து விளக்கு. அப்புறம் முன்னால பார்க்கும் போது நெக்ஸ்ட் போங்க. முன்னாடி பார்க்கும் போது பொன் தூப பீடம். இதுக்கு பின்னால்தான் இரண்டாவது திரைச்சில் இருக்கும். அதாவது பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரிக்கக்கூடிய அந்த திரைச்சீல். சோ அதே ஒருத்தர் அதுல அந்த திரைச்சீலையில ரெண்டு கேருபீன்கள் செய்யப்பட்டிருக்கணும். அதைய தாண்டி உள்ள போகும் போது மகா பரிசுத்த ஸ்தலம். மகா பரிசுத்தலத்துல எவ்வளவு பொருட்கள்? ஒரே ஒரு பொருட்டா இருக்கும். அது வந்து உடன்படிக்கை பெட்டி, பொன்னினால் செய்யப்பட்ட அங்க இருக்கும் பார்க்கிறோம். அதன் மேல ரெண்டு கேருபீன்கள். அந்த பெட்டிக்கு உள்ள பார்க்கும் போது மூன்று பொருட்கள். என்னென்ன பொருட்கள்? மன்னானுடைய பொற்பாத்திரம், ஆரோனின் துளிர்த்தகோல், கற்பலகைகள் இருக்கணும். சகோதர சகோதரிகளே, இவ்விதமாக தேவன் இந்த ஆசரிப்பு கூடாரம் இஸ்ரேலுக்கு மத்தியில கட்டப்பட்டு அதுல தான் வாசமாய் இருப்பேன் என்று அங்க சொல்லி இருக்கிறது நாம பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, இந்த ஆசரிப்பு கூடாரம், தேவன் வாசம் செய்த இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் காரியங்கள் இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நமக்கு எவ்விதமான ஒரு படிப்பை அங்க கொண்டுள்ளது பாருங்க. நம்ம பார்க்கும் போது இன்ஃபர்மேஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு, கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு, கொஞ்சம் கேள்வி கூட நமக்கு வருது. ஏன் இப்படி ஒரு சிஸ்டமேட்டிக்கா தேவன் அங்க செஞ்சிருக்கிறார்? என்ன சிஸ்டமேட்டிக் இருக்குது? பாளையத்தில் இருக்கிற இஸ்ரேலர்களுக்கு ஆசரிப்பு கூடாரத்துக்கு உள்ள இருக்கிறது எதுவும் தெரியாதபடிக்கு என்ன இருக்குது? அங்க ஒரு பெரிய மதில் சுவர் வச்சிருக்கிறார். நுழையணும்னா ஒரே வாசல் தான், கிழக்கு பக்கம். அது வழியா தான் நுழையணும். நுழைஞ்ச உடனே அவர் கண்ணுக்கு தெரியுது பிரகாரத்தில் இருக்கிற வெண்கல பலிபீடம், பிரம்மாண்டமான ஒரு பர்னிச்சர். அடுத்து பார்க்கும்போது வெண்கலத்துல தண்ணி தொட்டி. இந்த ரெண்டு பர்னிச்சரும் வெண்கலத்துல தான் செய்யப்பட்டிருக்குது. ஏன்? சரி, அதை தாண்டி திரைச்சீலை தாண்டி பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போனா ஆச்சரியம். அங்க மூணு பர்னிச்சர், ஆனா வெண்கலத்துல இல்ல, தங்கத்தினால செய்யப்பட்டிருக்குது. தங்க தகடுகள் நாடு மூடப்பட்டிருக்கு. சமூக தப்பம் உள்ள மேஜை, பொன் குத்து விளக்கு, பொன் தூப பீடம். பாருங்க, அப்ப மூணாவது அந்த திரை பார்க்கும் போது முன்ன ரெண்டை விட கொஞ்சம் வித்தியாசமா கேருபீன்கள் எல்லாம் செய்யப்பட்டிருக்குது. அதை கிராஸ் பண்ணி போகும் பொழுது மகா பரிசுத்த ஸ்தலம் பாருங்க. அதுல வருஷத்துக்கு ஒரு முறை தான் பிரதான ஆசாரை நுழைகிறார். ஆனா அங்க ஒரே பொருள் தான் இருக்குது, உடன்படிக்கை பெட்டி பொன்னினால் செய்யப்பட்டு கேருபீன்கள் பறக்கிறதுக்கு ஆயத்தமான நிலையில கிருபாசனத்தை பார்த்துட்டு இருக்குது. அந்த மூடி திறந்து உள்ள பார்த்தா பெட்டிக்குள்ள மூன்று பொருட்கள். அது இஸ்ரேல் ஜனங்களுக்கு ரொம்ப பரிச்சயமானது. மன்னா வச்சிருந்த பொற்பாத்திரம், ஆரோனுடைய துளிர்த்தகோல், கற்பலகைகள், இது மாத்திரம் அங்க இருந்துச்சு. சோ இந்த ஆசரிப்பு கூடாரம் இவ்விதமாக தேவன் கட்டும்படிக்கு கட்டளையிட்டதனுடைய அர்த்தம் என்ன, இதனுடைய ஆவிக்குரிய விஷயங்கள் நமக்கு என்ன? சகோதர சகோதரி, நமக்கு ஏதேனும் படிப்பினை இருக்குதானா? இப்போ ஒரு வசனம் வாசிங்க, நம்ம ஆவிக்குரிய விளக்கத்துக்குள்ள போகலாம். எபிரேயர் 8:5.
இவைகள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாயிரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார்.
எபிரேயருக்கு நிருபம் எழுதும் போது அப்போஸ்தல் பவுல் அந்த பழைய ஏற்பாட்டின் காலத்துல இஸ்ரேல் ஜனங்களுக்கு மத்தியில இருந்துட்டு அந்த ஆராதனை முறைமைகள் பேசுறார். இந்த மாதிரி ஆசரிப்பு கூடாரம் அதுக்குள்ள இருந்த முறைமைகள் இதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கும் போது என்ன சொல்றார்னா, அந்த முதல்ல வாசிங்க சிஸ்டர் வசனம்,
இவர்கள் செய்யும் ஆராதனை,
அந்த ஆராதனை
பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும்,
எதுக்கு ஒப்பா இருக்குது? பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கு ஒப்பாக இருக்கு. இந்த ஆசரிப்பு கூடாரம் அதனுடைய திட்டம் தேவன் தான் கொடுத்தாங்க மோசேக்கு. ஆனா இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற விஷயங்கள் எதற்கு சாயலா இருக்குது பார்க்கிறோம், பரலோகத்தின் விஷயங்களுக்கு சாயலா, அந்த பரலோகத்தில் உள்ள விஷயங்களுடைய சாயலுக்கு இது ஒப்பாக இருக்கு. என்ன ஆச்சரியமான வசனங்கள் பாருங்க. இந்த கூடாரம் ஏன் தேவன் சொன்னாங்க, இதுல என்ன ஆவிக்குரிய விஷயம் இருக்கு என்று பார்க்கும் போது ரொம்ப ஆச்சரியம். என்ன சொல்றாருன்னா, இந்த வசனத்தினுடைய அர்த்தம் பரலோகத்துல என்ன காரியங்கள் எவ்விதமாக தேவன் அங்க திட்டம் பண்ணி நடத்தி கொண்டிருக்கிறாரோ அந்த திட்டங்கள், அந்த அந்த திட்டங்களுடைய சாயலுக்கு ஒப்பா இந்த ஆசரிப்பு கூடாரம் இருக்கு. அப்படின்னா இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய விவரங்களை ஆழ்ந்து நாம பார்க்கும் போது சகோதர சகோதரிகளே, பரலோகத்தின் திட்டங்கள் வெளிப்படும். பரலோகத்துல தேவன் என்ன திட்டங்கள் அங்க ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்களோ அந்த விஷயங்கள் எல்லாம் அப்படியே ஒரு நிழலாக இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள, அதனுடைய கட்டுமான பணிகளுக்குள்ள, அதனுடைய பொருட்களுக்குள்ள, அதனுடைய மூன்று பகுதிகளுக்குள்ள தேவன் ரொம்ப அருமையாக வச்சிருக்கிறார். அப்போ இந்த நிழல் நாம ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். ஏன்னா இந்த நிழல் பரலோகத்தின் விஷயங்களுக்கு நிழலாக அங்க இருக்குது. சரி, இப்ப நாம ஒவ்வொன்றாக நாம பார்க்கலாம். முதல்ல பாருங்க, இந்த கூடாரத்தை சுற்றி இருக்கிறாங்க யார்? இஸ்ரவேல் ஜனங்கள். எங்க? பாளையத்துல. எத்தனை திசையில? நான்கு திசையில இருக்கிற ஜனங்கள். இந்த நான்கு திசையில இருக்கிற இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சகோதர சகோதரிகளே, அவர்களை கூடாரத்தை பார்க்கும் போதே அவங்களுக்கு கூடாரம் தெரியாது, மாறாக என்ன தான் தெரியும், அந்த தொங்கு திரைகளான மதில் சுவர் தான் அங்க தெரியும். சோ இப்போ நீங்க போகும்போது அப்படி காமிங்க. சோ அப்ப அந்த தொங்கு திரைகள் அங்க தெரியும். சோ அதாவது இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு உள்ள நடக்கிறது எதுவுமே அங்க தெரியாது. சோ இந்த பாளையத்துல நான்கு திசைகளிலும் இருக்கிற இஸ்ரேல் ஜனங்கள் யாருக்கு அடையாளமா இருக்கிறாங்கன்னா, சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தின் ஜனங்களுக்கு அடையாளமாக இருக்கிறாங்க. ஏன்னா அந்த ஆசரிப்பு கூடாரம் எதுக்குரிய சாய எதுக்கு ஒப்பா இருக்கு சொன்னார் வசனத்துல, பரலோகத்தின் விஷயங்கள். பாருங்க, அந்த பரலோகத்தின் விஷயங்களுக்கு தூரத்துல இருக்கிறாங்க, சம்பந்தம் இல்லாத போல பாளையத்துல. அது மாத்திரம் இல்ல, அந்த அந்த கூடாரத்துக்குள்ள என்ன நடக்குது, அந்த விஷயங்கள், பரலோகத்தின் விஷயங்கள், அது எல்லாம் இவங்களுக்கு அறியிருக்கு வாய்ப்பு இல்ல. சோ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையத்தில் இருக்கிறவங்க நான்கு திசையிலும் யாருக்கு அருமையான அடையாளமா இருக்காங்கன்னா, பூமியின் நான்கு திசையிலும் இருக்கிற உலகத்தின் ஜனங்களுக்கு அடையாளமா இருக்கிறாங்க. ஆமா, இந்த உலகத்தின் ஜனங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்கன்னா, தேவனுடைய தெய்வீக காரியங்கள்ல இருந்து விளக்கப்பட்டவங்களா, அந்த தெய்வீக காரியங்கள் மறைக்கப்பட்ட நிலைமையில அவர்கள் அங்க இருக்கிறாங்க. சோ பாளையத்தில் இருக்கிற அந்த இஸ்ரேலர்கள் யார் கிடையாது இருக்கிறாங்க, உலகத்தின் ஜனங்களுக்கு அடையாளமா இருக்கிறோம். பாருங்க, இவங்க கூடாரத்துல இருக்கிறது ஒண்ணும் தெரியாது. காரணம் என்னன்னா, நடுவில் என்ன இருக்குது? அந்த தொங்கு திரைகள். சோ இந்த தொங்கு திரை எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, அவங்களுடைய பார்வையில அவங்களுடைய அவிசுவாசம். ஏன்னா உலகத்தின் ஜனங்களுக்கு ஏன் தேவனுடைய தெய்வீக திட்டங்கள் மறைக்கப்பட்டிருக்குன்னா, அவங்களுக்கு என்ன இருக்குது பார்க்கிறோம், அவிசுவாசம் இல்லையா. உலகத்தின் ஜனங்கள் தேவனுடைய தெய்வீக திட்டங்கள் விஷயங்கள்ல தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவங்களா இருக்கிறாங்களோ முதல்ல அங்கில. சோ அவங்களுடைய அவிசுவாசம் என்ன பண்ணிடுதுன்னா, தேவனுடைய தெய்வீக காரியங்களுக்கு காரியங்களை அறிந்து கொள்ளும் வாய்ப்புல இருந்து அவங்கள வெளியா தள்ளிவிடுது. சோ அந்த வெண்மையான நிறத்தில் இருக்கிற அந்த மதில் சுவர். சகோதர சகோதரிகளே, வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2:14.
ஜென்மஸ்வபமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான்.
பாருங்க, ஜென்மஸ்வபாவமான மனுஷனுக்கு ஆவிக்குரிய விஷயங்களை அறிந்து கொள்ளும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஆவிக்குரிய விஷயங்களை அறிந்து கொள்ளணும்னா அவங்களுக்கு தேவை பரிசுத்த ஆவி. ஆனா அந்த பரிசுத்த ஆவி இல்லாத ஜென்ம சுபாவமான மனுஷங்கள் எவ்வளவு முயற்சித்தாலோ அவங்களுக்கு ஆவிக்குரிய விஷயங்கள் அங்க புரியாது. சோ இந்த உலகத்தின் ஜனங்கள், அதாவது பாளையத்தில் இருக்கிற அந்த இஸ்ரேலர்கள் யாருக்கு ரொம்ப அருமையா அடையாளமா இருக்கிறாங்கன்னா, இப்படி ஜென்ம சுபாவமான மனுஷங்களா இருந்து தேவனுடைய தெய்வீக காரியங்களுக்கு குருடாக்கப்பட்ட நிலைமையில இன்னைக்கு உலகத்தின் 4 திசையிலும் இருக்கிற உலகத்தின் ஜனங்களுக்கு அடையாளம் அந்த திரை. அவங்களுடைய அவிசுவாசத்துக்கு அடையாளமா இருக்கு. ஏன்னா அவங்க கிட்ட அவிசுவாசம் இருக்கிற காரணத்தினால்தான் தேவன் கிட்ட அவங்க கிட்டி சேர முடியாது. அவருடைய தெய்வீக திட்டங்களுடைய காரியங்களுக்கு அவங்க மனக்கண்கள் பிரகாசிக்கப்படுற வாய்ப்பு அங்க இல்லை என்று அங்க பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. சரி, இப்போ வாசலுக்கு வருவோம். சோ இப்போ ஒருத்தர் விரும்பிட்டார் பாளையத்தில இருந்து ஆசரிப்பு கூடாரத்துக்கு உள்ள போய் உள்ள இருக்கிற விஷயங்கள் பார்க்கணும். அதாவது இது எது கிடையாது, உலகத்தில இருந்து ஒருத்தர் தேவனுடைய தெய்வீக விஷயங்களுக்கு தெய்வீக திட்டங்களுக்கு அதை புரிந்து கொள்ளணும், அறிந்து கொள்ளணும், பரலோகத்தின் விஷயங்களை புரிந்து கொள்ளணும் விருப்பப்பட்டாருன்னா பாருங்க, அவருடைய நிலைமை தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. சோ ஒருத்தர் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னா எவ்வளவு வழி இருக்குது பாருங்க. அந்த ஒரே வழி தான் எது பார்க்கிறோம், இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய கிழக்கு பக்கம் இருக்கிற அந்த வாசல். இந்த வாசல் வழியாக மாத்திரமே ஒருத்தர் பாளையத்திலிருந்து எங்க பிரவேசிக்க முடியும், கூடாரத்துக்குள்ள, அதாவது கூடாரத்தினுடைய பிரகாரத்துக்குள்ள நுழையும். அப்படி நுழையிறவருக்கு தான் அந்த மதில் சுவருக்கு உள்ள இருக்கிற விஷயங்கள் தெரியும். அப்படின்னா பாருங்க சகோதர சகோதரிகளே, இது ரொம்ப அருமையான ஒரு விஷயமா. இப்ப உங்களுக்கு அது நல்லா புரியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கஷ்டம் இருக்குங்களா? இருக்கா? சுலபமா இருக்கும். அப்போ உலகத்துல இருந்து ஒருத்தர் தேவனுடைய தெய்வீக காரியங்கள் புரிந்து கொள்ளணும், பரலோகத்தின் விஷயங்கள் வாஞ்சிட்டுட்டாருனா, விருப்பப்பட்டுட்டார்னா, அந்த வாய்ப்பு பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு அவருக்கு கூட ஒரே ஒரு வழிதான் வருது. உலகத்தில இருந்து தேவன் கிட்ட சேரணும், தேவன் பட்சத்துல போகணும், அவருடைய காரியங்களுக்கு புரிஞ்சு கொள்ளணும், வாஞ்சிக்கும் போது அவங்களுக்கு இருக்கிற வழி ஒரே வழி. அந்த ஒரே வழியை தான் எது குறிக்கணும், இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வாசல் குறிக்கணும். இது நீங்க கரெக்டா சொல்லிடுவீங்க. இப்போ சரியா புரிஞ்சிருந்தா அந்த வாசல் அப்ப யாரு கிடையாலும் பாத்தீங்களா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. வசனம் வாசிச்சா யோவான் 10:9.
நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான்.
பாருங்க, நானே வாசல். இன்னொரு வசனம் 14:6.
அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்.
நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். ஆம் சகோதர சகோதரிகளே, தேவனுடைய தெய்வீக காரியங்கள் உள்ள ஒருத்தர் பிரவேசிக்கணும் விரும்பிட்டா ஒரே வழி கர்த்தராகிய இயேசு மேல விசுவாசம் வைக்கணும். சோ அந்த வாசல் வழியா பிரவேசிக்கிறது எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வச்சு அவர் மூலமாக தேவனுக்குரிய காரியங்களுக்குள்ள தேவன்கிட்ட கிட்டி சேர முடியும். சோ அந்த வாசல் ரொம்ப அருமையான அடையாளம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் மேல வைக்கிற அந்த விசுவாசத்துக்கு அருமையான அடையாளமாக அங்க இருக்குது. இப்ப உங்களுக்கு புரியும், இனி நீங்க அப்படியே புரிஞ்சுக்குவீங்க. பாருங்க எவ்வளவு அருமையா இருக்கு இந்த காரியங்கள். இது இஸ்ரேலுக்கு கொடுத்துட்ட திட்டம் தான், அங்க ஒரு கூடாரம் போல மாத்திரம் இருந்துச்சு. ஆனா கிறிஸ்தவர்களாகி நமக்கு இன்னைக்கு தேவன் எப்படி வச்சிருக்கிறார் பாருங்க. அவங்க மாம்சீக இஸ்ரேலர் பா, ஆனா நீங்க அப்படி இல்லை, நீங்க ஆவிக்குரிய இஸ்ரேலர். உங்களுடைய ஆவிக்குரிய காரியங்களை நிழலாக அவங்களுக்கு நான் தந்திருக்கிறேன். பரலோகத்தின் திட்டங்கள் நிழலாக இந்த ஆசரிப்பின் கூடாரத்துக்குள்ள வச்சிருக்கிற என்ன பியூட்டி இருக்குது பாருங்க. அந்த ஒற்றுமை அந்த ஒரு வசனத்துல கிளியரா இருக்கு. பரலோகத்தில் உள்ள காரியங்களுக்கு இவைகள் ஒப்பாக இருக்குது. உலகத்தின் ஜனங்கள் அறியாமையில் அவிசுவாசத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அவிசுவாசத்தில் இருக்கிறதுனால பரலோகத்தின் விஷயங்கள் ஒண்ணும் தெரியாது. பாளையத்துல இருக்கிறாங்க, மதில் சுவருக்கு வெளிய, மதில் சுவர் அவிசுவாசம். அது தெரிஞ்சுக்கணும் பிரியப்பட்டாங்கன்னா பாளையத்துல இருந்து ஒருத்தர் அந்த வாசல் வழியா மாத்திரம் உள்ள நுழையலாம். கர்த்தராகி இயேசு மூலம் அவர் மேல வைக்கிற விசுவாசத்தின் மூலம் ஒருத்தரு இந்த விசுவாசி என்கிற நிலைமைக்கு வந்து சகோதர சகோதரிகளே அவங்க உள்ள போலாம். பாருங்க அந்த வாசல் வழியா வர்றவர் அந்த எங்க வந்து நிப்பார், எந்த இடத்துல வந்து நிப்பார் என்று பார்க்கிறோம். பிரகாரம் என்ற நிலைமைக்குள்ள அங்க அவரு அங்க வருகிறார் சகோதர சகோதரிகளே. சோ இந்த பிரகாரத்துக்குள்ள வந்து நிக்கிறவர் பாத்தீங்கன்னா எப்படி இருப்பார் தெரியுங்களா, அவர் சுற்றி என்ன இருக்கும், என்ன இருக்கும் பிரகாரத்துக்குள்ள நிக்கிறவர்கிட்ட. வெளியே இருந்த வரைக்கும் எங்க இருந்தார், அந்த தொங்கு திரைகளுக்கு வெளியே இருந்தார். ஆனா வாசல் வழியா உள்ள வந்து நிக்கும் போது அவரை சுற்றி எது மூடி இருக்குது, அந்த தொங்கு திரைகள் இல்லைங்களா, தொங்கு திரைகள் அங்க இருக்கு. அது எதுக்கு அடையாளம் என்று பார்க்கும் போது கர்த்தர் இயேசுவை விசுவாசிச்சு ஒருத்தர் உள்ள வரும் பொழுது அந்த விசுவாசத்தினால கர்த்தருடைய நீதியே அவங்க மேல அவங்க அவங்களுடைய பாவங்களை மூடி இருக்குது. பாவிகளா இருந்தாங்க, கர்த்தர் இயேசு விசுவாசத்தின் மூலம் அவருடைய நீதி அவங்களுக்கு அங்க வஸ்திரமாக தரிப்பிக்கப்பட்டிருக்குது. சோ அந்த வெண் பஞ்சு நூலினால செய்யப்பட்ட தொங்கு திரைகள் கர்த்தர் இயேசுனுடைய பரிசுத்தம், அவருடைய அவரை விசுவாசிப்பதின் மூலம் பெற்றுக்கொள்கிற நீதிமான் என்கிற நிலைமைக்கு அடையாளமா இருக்கு. ஆமா, இன்ன வரைக்கும் உலகத்தில் இருந்தார் பாவியாக, ஆனா கர்த்தர் இயேசுவை விசுவாசிச்சு வந்ததின் மூலம் அந்த வாசல் வழியா பிரவேசிச்சதின் மூலம் இனிமேல் அவர் பாளையத்தில் இல்ல பிரகாரத்தில் இருக்கிறார். அவரை சுற்றி அந்த தொங்கு திரைகள் அங்க மூடி இருக்குன்னா கர்த்தர் இயேசுவை விசுவாசிச்ச ஒருவர் நீதிமான் என்ற நிலைமைக்கு வந்துட்டு கர்த்தர் இயேசு விசுவாசம் மூலம் பெற்றுக்கொண்ட நீதிமான் நிலைமை அங்க தரிச்சு அங்க கொண்டிருக்கிறார். வசன வாசிங்க, அப்போஸ்தல நடவடிக்கைகள் 10:43 வசனம்.
அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்க தரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான்.
ஆமாம், சோ அப்போ அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அங்க பாவ மன்னிப்பு அங்க இருக்குது என்று பார்க்கிறோம். அது மாத்திரமில்ல சகோதர சகோதரிகளே, இங்க நாம பாக்குறோம் பாருங்க, பிரகாரத்துக்குள்ள வந்திருக்கிறவர் உண்மையிலே யார் சொல்லல, அவர் யார் மேல விசுவாசம் வச்சிருக்கிறார். அப்போ விசுவாசம் வச்சிருக்கிறதுனால அவர் அவர் பேர் என்ன சொல்லலாம், நாம விசுவாசிகள், பிலீவர்ஸ் இன் கிரைஸ்ட், விசுவாசிகள். கிறிஸ்தவ ஜீவிதத்துல எத்தனாவது படியில் இருக்கிறாங்க பார்த்தோம் போன கிளாஸ்ல. கர்த்தர் இயேசுவை விசுவாசிச்சிருக்கிறவர்கள் அந்த கிறிஸ்தவ ஜீவிதத்துல எத்தனாவது படியில் இருக்கிறாங்க, முதல் படி. அந்த முதல் படி அல்லது நிலைக்கு என்ன பேர், பியூட்டிஃபுல் பாருங்க. அப்போ அந்த பிரகாரம் என்ற நிலைமை எது அடையாளமா இருக்குன்னா அழைக்கப்பட்ட நிலைமைக்கு அடையாளமாக இருக்கு. இப்படித்தாங்க தேவனுடைய சத்தியம் நீங்க எடுத்தீங்கன்னா எல்லா சத்தியமும் இசைந்து இருக்கும். சோ இப்ப நம்ம கிறிஸ்துவின் சபை 3 பாகம் பார்த்து முடிச்சோம். கர்த்தர் இயேசு மேல விசுவாசம் வச்சிருக்கிறவங்க விசுவாசிகள், குழந்தைகள், கிறிஸ்தவ ஜீவிதத்தில் முதற் படியில் இருக்கிறாங்க, அழைக்கப்பட்டவர்கள். சோ அப்ப அந்த வாசல் வழியா கர்த்தர் இயேசு மேல விசுவாசம் வச்சு உள்ள வரவங்க பிரகாரத்தில் இருக்கிறாங்க. அந்த பிரகாரம் குறியது அழைக்கப்பட்ட நிலைமை. சகோதர சகோதரிகளே, சரி இருக்கட்டும், அவங்க அந்த வந்த வாசல் இருக்கு பாருங்க. அந்த வாசல் கொஞ்சம் வினோதமா இருக்கு இல்லையா? அந்த வாசல் என்ன விதமான நூல்கள்னால செய்யப்படணும்? இளநீலம், ரத்தாம்பரம், சிகப்பு. சோ இந்த வாசல் யார் அடையாளமா இருக்கு என்று பார்த்தோம், இயேசு கிறிஸ்து. அப்ப இந்த நிறங்கள் எதுக்கு அடையாளமா இருக்கணும் அப்படின்னா, கர்த்தர் இயேசுவோடு தொடர்பு உடையவைகளாக அங்க இருக்கணும். ஏன்னா வாசல் யாருக்கு இருக்குது? கர்த்தராகிய இயேசு. சோ இது எதுனா, இந்த நிறங்கள் சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசுனுடைய விசேஷித்த குண நலன்களே அங்க குறிக்குது என்று அங்க பார்க்கிறோம். சோ அப்போ அந்த சிகப்பு குறிக்குது கர்த்தர் இயேசுவினுடைய ரத்தம். கல்வாரி சிலுவையில அவர் தன் ஜீவனை பலியாக கொடுத்து இந்த உலகத்தினுடைய மீட்பர் ஆயிட்டார். சிகப்பு அவருடைய பலி ஈடு பலிக்கு அடையாளமாக அங்க இருக்கு. இள நீலம் அது குறிக்குது அவர் தேவனிடத்துல உண்மை உள்ளவராக இருந்தார். உண்மை, அவருடைய உண்மைக்கு அடையாளம். அதே போல அந்த ரத்தாம்பரம், அந்த ரத்தாம்பரம் அது யார் தான் போடுவாங்க பார்க்கிறோம், ராஜாக்கள் ஆசாரியர்களுடைய அந்த அவங்க அணிகிற அந்த ஆடைகளுடைய நிறம் ரொம்ப முக்கியமா இந்த ரத்தாம்பரம் வந்துட்டு அங்க இருக்கும். கிங்ஸ் அண்ட் பிரீஸ். ஆம், கர்த்தர் இயேசு கூட ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். அந்த ராஜரீகத்துக்கு அவர் உயர்த்தப்பட்டிருக்கிறார். சோ அவருடைய தன்மைகள் அந்த அவரை குறிக்கிற அந்த வாசல்ல அங்க வச்சிருக்கிறாங்க. அந்த சிகப்பு அவருடைய ஈடுபலியை குறிக்கிறது, அந்த இளநீலம் அவருடைய உண்மையை குறிக்குது, அந்த ரத்தாம்பரம் அவருடைய ராஜரீக அதிகாரம் நிலையை அங்க குறிக்குது என்று நம்ம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ அப்போ ஆசரிப்பு கூடாரத்தின் வெளித்தோற்றங்களுக்கு இந்த விளக்கணமோ அங்க கொடுக்கலாம். பாளையம் குறிக்குது உலக ஜனங்களுடைய நிலை, வெண்திரை குறிக்குது அவங்களுடைய அவிசுவாசம், அதனால அவங்களுக்கு உள்ள இருக்கிற கூடாரம் பரலோகத்தின் விஷயங்கள் தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. தெரியணும்னு விரும்பிட்டாங்கண்ணா, தேவனுடைய காரியங்களை புரிந்து கொள்ளணும்னு விரும்பிட்டாங்கண்ணா, ஒரே வழி கிழக்கு பக்கம் எடுக்கிற வாசல். கர்த்தராகிய இயேசு மேல அவர்கள் விசுவாசம் வைக்கணும். அப்படி விசுவாசம் வைக்கும் போது அவர்கள் பாளையத்துல இருந்து பிரகாரத்துக்குள்ள வராங்க. அப்படின்னா சகோதர சகோதரிகளே, உலகத்துல இருந்துட்டு விசுவாசிகள் என்ற நிலைமைக்கு வந்து விசுவாசத்தினால நீதிமான்கள் ஆக்கப்படுகிறாங்க. சோ இப்படியாக இந்த ஆவிக்குரிய விஷயங்கள் நாம் அங்க வருவது என்று பார்க்கிறோம். சரி, இப்போ வாசலுக்குள்ள பிரவேசிச்சவர் பிரகாரத்தில் இருக்கிறார், அதனுடைய காரியம் பார்த்தோம். பிரகாரத்தில் வந்த உடனே அவர் பார்க்கிற முதல் பொருள் என்ன? வெண்கல பலி பீடம். இது எதுக்கு அடையாளம் பாருங்க, நல்லா நீங்க அப்படியே மெடிடேட் பண்ணலாம். வாசல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அதன் வழியா வருது. அவர் மேல விசுவாசம் வச்சு விசுவாசிகள் அழைக்கப்பட்டவர்கள் என்ற நிலைமைக்கு வருது. அப்படி வரவங்க கண்ணில் முதல்ல என்ன தான் தெரியும் அப்படின்னா, என்ன தெரியுது? வெண்கல பலி பீடம். சகோதர சகோதரிகளே, சோ இந்த வெண்கல பீடம் தான் விசுவாசிகள் நிலைமைக்கு வர ஒருத்தருடைய கண்கள்ல முதலாவது படக்கூடியது. இது எது கிடையாது? கர்த்தர் இயேசு மேல விசுவாசம் வச்சு ஒருத்தர் வரும்போது அவருக்கு முதல்ல என்ன தான் தெரியுது அவருடைய மனக்கண்களுக்கு? வெண்கல பலி பீடம். அது எதை குறிக்கணும்? தேங்க்யூ சிஸ்டர், என்ன சொல்றாங்கன்னா சகோதரி ரொம்ப கரெக்ட். கர்த்தர் இயேசு மேல விசுவாசம் வைக்கிற ஒருத்தருக்கு முதல்ல என்ன தான் தெரியும் பார்க்கிறோம்? கர்த்தர் இயேசு தந்துட்டார் இந்த உலகத்தின் மீட்புக்காக தன் ஜீவனை என்னவாக? பலியாக. கர்த்தர் இயேசுனுடைய ஈடுப்பலி த ரேன்சம் சாக்ரிஃபைஸ் பாருங்க. அப்போ ரொம்ப அருமையாக அங்க இருக்கு அந்த வெண்கல பலிபீடம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை பலியாக தந்த அந்த ஈடுபலிய ரொம்ப அருமையாக அடையாளப்படுத்துது. உண்மைதான் இல்லைங்களா? கர்த்தர் இயேசுவை தங்களுடைய சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு அவர் மேல விசுவாசம் வைக்கிற ஒருத்தர் கண்டிப்பா முதல்ல எதை பத்தி தான் தெரிஞ்சுக்குவார்னா, ஆம், கர்த்தர் இயேசு தான் நம்முடைய பாவங்களுக்காக மாத்திரமில்ல ஒட்டுமொத்த உலகத்தின் பாவங்களுக்காக தன்னையே என்ன பண்ணிருக்கிறார், கல்வாரி சிலுவையில பலியாக தந்திருக்கிறார். எப்பேற்பட்ட பலி அவருடைய பலி! அந்த பலியினாலதான் இன்னைக்கு உலக ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த பலி இல்லாட்டி எல்லோரும் பாவிகளாவே இருந்து பாவிகளாவே மறிச்சு காணாமல் போயிடுவாங்க தேவ திட்டத்தில். கர்த்தர் இயேசு மேல விசுவாசம் வைக்கிற ஒரு விசுவாசிக்கு முதல்ல என்னத்தான் அவருடைய கண்களுக்கு முன்பாக அங்க கொண்டு வரப்படும்னா, கர்த்தர் இயேசுனுடைய விலையேறப்பட்ட அந்த பலி. சகோதர சகோதரிகளே, அந்த வெண்கல பலி பீடம் சகோதர சகோதரிகளே ரொம்ப அருமையா காண்பிக்குது கர்த்தர் இயேசுனுடைய ஈடு பலி. இப்போ இந்த வசன வாசிங்க, இது குறித்து 1 தீமோத்தேயு 2:5-6
தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது.
ஆமாம், எல்லாருக்காக மறித்தவர் கர்த்தர் இயேசு. அவருடைய பலி அந்த வெண்கல பலிபீடம் ரொம்ப அருமையாக காண்பிக்குது பாக்குறோம். அது ஏன் வெண்கலம்? பிரகாரத்தில் இருக்கிற பொருட்கள் எல்லாமே என்ன உலோகத்தில் செய்யப்படுது? வெண்கலம். ரொம்ப ஆச்சரியம், பைபிளில் பழைய ஏற்பாட்டில் நிறைய உலோகங்கள் வருது. அந்த உலோகங்கள் ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் இருக்கு. பாருங்க, பைபிளில் நிறங்கள் வருது, நிறங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. எண்கள் வருது, நம்பர்ஸ், நம்பர்ஸ் ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் இருக்கு. 4, 7, 10, 12 சகோதர சகோதரிகளை எல்லாத்துக்குமே ஆவிக்குரிய அர்த்தம் அங்க இருக்கு. ஆனா இங்க வெண்கலம், இது உலோகம். சோ பிரகாரத்துல பயன்படுத்துற இந்த வெண்கலம் எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, பரிபூர்ண மாம்சீக நிலை. வெண்கல உலோகம் எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, பரிபூர்ண மாம்சீக நிலை, த பர்ஃபெக்ட் ஹியூமன் நேச்சர். அந்த பலிபீடம் வெண்கலத்துல இருக்கும் போது இது எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, கர்த்தர் இயேசு ஒரு பரிபூர்ண மனுஷன் என்ற நிலைமையில் இருந்து தன்னுடைய ஜீவனை என்ன பண்ணிருக்கிறார், பலியாக அங்க தந்திருக்கிறார். அப்போ அந்த வெண்கல பலிபீடத்தினுடைய விஷயம் நாம பார்க்கிறோம். இப்ப வெண்கல பலிபீடம் தாண்டி ஒருத்தர் பார்க்கும் போது என்ன பார்க்கிறாரு பார்த்தோம், வெண்கல தண்ணீர் அங்க தொட்டி. இந்த வெண்கல தண்ணீர் தொட்டி எதற்கு இருக்கு என்று பார்க்கும் போது, நம்ம பார்த்தோம் அந்த பிரகாரத்துல அந்த ஆராதனை முறைமைகள் செய்யக்கூடிய லேவியர்கள் வேலைக்காரங்க அது செய்யும் போது அவங்க என்ன பண்ணணும், தங்களுடைய கைகள் மற்றும் தங்களுடைய கால்கள் என்ன பண்ணிக்கணும், அதுல கழுவி பரிசுத்தம் செய்து கொள்ளணும். ரொம்ப முக்கியமா ஆரோன் மற்றும் அவருடைய குமாரர்கள், ஏன் அவர்கள் தான் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்கிற வாய்ப்பு. அவங்க போகும்போதே இந்த மாதிரி தங்களை சுத்திகரிச்சு கொள்ள வேண்டும் என்று அங்க நாம பார்க்கிறோம். இந்த வெண்கல தண்ணீர் தொட்டி சகோதர சகோதரிகளே இது எதுக்கு அடையாளமா இருக்குன்னா பாருங்க, இப்ப மறுபடியும் பிரகாரத்துல வந்து நிக்கிற அந்த விசுவாசி நீங்க பார்க்கலாம், வாசல் வழியா வர்றார், கர்த்தர் இயேசு மேல விசுவாசம் வச்சு விசுவாசி ஆகிறார். வந்த உடனே பார்க்கிறார் வெண்கல பலிபீடம். அந்த விசுவாசியினுடைய மனக்கண்களுக்கு கர்த்தர் இயேசுனுடைய ஈடுபலி, அது அதனுடைய மகத்துவம் அங்க புரிந்து கொள்கிறார். புரிந்து கொண்டவர்களே நெக்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, அந்த வெண்கல தண்ணி தொட்டி போறாங்க. அவ்வளோ ஷைனிங்கா இருக்கும் அந்த வெண்கல தண்ணி தொட்டி, ரொம்ப ஷைனிங் வெண்கலம். அதுல தண்ணி கிட்டத்தட்ட எட்டி பார்த்தா முகம் தெரியும், அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். அது பார்க்கும் பொழுது தங்களை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டிய உண்மையை அவங்க உணர்வாங்க, தங்கள்கிட்ட இருக்கிற கரை புரியும் அவங்களுக்கு. அப்ப சுத்திகரித்துக் கொள்ளணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அதுல இருக்கிற தண்ணி எடுத்து என்ன பண்ணுவாங்க, தங்களை சுத்திகரிப்பாங்க. எங்க சுத்திகரிப்பாங்க? தங்களுடைய கைகள் மற்றும் கால்கள், எல்லாமே ஆவிக்குரிய அர்த்தம். சோ கர்த்தர் இயேசு மேல விசுவாசம் வைத்து அவருடைய பலியை உணர்ந்து கொள்ளுகிற ஒரு விசுவாசி, அழைக்கப்பட்ட நிலைமையில இருக்கிற ஒருவர். சகோதர சகோதரிகளே, அடுத்து அவரு எங்க அழைத்து வரப்படுறார்னா, தண்ணீர் தொட்டி. தண்ணீர் தொட்டி, பைபிள்ல தண்ணீர் எதுக்கு அடையாளமா இருக்கு சொல்ல? நாம தேவனுடைய வார்த்தைகள், வசனங்கள். சோ தேவனுடைய வார்த்தைகளுக்கு, வேதத்துக்கு அவர் அறிமுகப்படுத்தப்படுகிறார். சோ இந்த விசுவாசிகள் என்ற நிலைமையில இருக்கிற ஒருத்தர் இயேசுவை விசுவாசிச்சு அவருடைய பலி உணர்ந்த பிறகு வேதத்துக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறார். பாருங்க, அந்த நிலைமையில் இருக்கிறவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா பைபிள் அறிஞ்சுக்கொள்ளணுங்கிற வாஞ்சி அவங்களுக்கு இருக்கும். தேவனுடைய வசனங்களுக்குள்ள அவங்க வருவாங்க, பிடிச்சு பாம்பாங்க, ஆச்சரியமா இருக்கும். அது படிக்கும் பொழுது அவங்களுக்கு தெரியும், அப்பதான் தெரியும் தாங்கள் எவ்வளோ பாவன் நிலைமையில இருக்கிறோம் என்று. ஏன்னா தேவனுடைய வசனங்கள் அவங்க கிளியரா சுட்டி காமிக்கும். எவ்வளோ பொய் பேசுறீங்க நீங்க, எவ்வளோ கெட்ட வார்த்தைகள் உங்க வாயிலிருந்து வருது, இவ்வளோ கெட்ட பழக்கங்கள் உங்ககிட்ட இருக்குது. இதெல்லாம் தேவன் விரும்புறதே இல்லை. அவருக்கு புரியும், தேவனுடைய வசனங்களுக்கு அறிமுகப்படுத்தப்படும் போது இவ்வளோ காரியங்கள் என்னிடத்துல தேவனுக்கு பிடிக்காம இருக்குதா புரிந்து கொள்ளுகிற ஒரு வாய்ப்பு வந்துட்டு, இப்ப அந்த வசனங்கள்னால தன்னை அவர் என்ன பண்ணிக்கொள்ளுகிறார், சுத்திகரிக்கிறார். அந்த தண்ணீர் தொட்டியில வந்து பார்க்கும் போது தெரியும் தன்னுடைய சரீரத்தில் உள்ள கரைகள். அப்ப அந்த கரைகள் அந்த தண்ணீர் கொண்டே வந்துட்டு அவரு சுத்திகரிச்சு கொள்கிறார்னா, அந்த தண்ணீர் தொட்டி தேவனுடைய வார்த்தைகளுக்கு ஒரு அருமையான அடையாளம். வேதம், அந்த வேதத்துக்கு அறிமுகப்படுத்துகிற அந்த ஒரு அழைக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறவர், சகோதர சகோதரிகளே, சத்திய வசனங்கள்னால கை கால்களை சுத்தம் பண்றார். கை எது கிடையாளம்? இப்ப நீங்க சொல்லலாம் இல்லையா, நரகம் கிளாஸ்ல ரொம்ப தெளிவா கேட்டீங்களா, கைகள் எது கிடையாளம்? கை வச்சு என்ன செய்யறோம் நாமோ, எல்லா வேலையும் கை வச்சுதான் செய்யறோம். கைகள் எது கிடையாளமா இருக்கு? நீங்க கொஞ்சம் ஆன்சர் பண்ணணும், அப்பதான் நீங்க இன்வால்வ் ஆயிருக்கிறீங்க, புரிஞ்சிருக்கிறீங்க, எனக்கு கொஞ்சம் புரியும். சோ கைகள் எது கிடையாளமா இருக்கு பைபிள்ல? நம்முடைய கிரியைகள். சோ தங்களுடைய கிரியைகள் சுத்தப்படுத்திக் கொள்கிறாங்க. கால்கள் எதுக்கு இருக்கு அடையாளம்? நம்முடைய நடத்தை, வாழ்க்கை முறை, அதுக்கு அடையாளமா இருக்கும். சோப்போ வேதத்துக்கு அறிமுகப்படுத்தப்படுகிற ஒரு விசுவாசி தேவனுடைய வார்த்தைகள்னால தங்களுடைய கிரியைகளை, நடத்தை பரிசுத்தம் பண்றாங்க. வசன வாசிங்க எபேசியர் 5:26.
தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும், கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால்,
திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினாலே
சுத்திகரித்து,
சுத்திகரித்து. சோ தேவனுடைய வார்த்தைகள் மூலம் இந்த விசுவாசி தன்னுடைய கிரியைகள், தன்னுடைய வாழ்க்கை பாதை எல்லாவற்றையும் அவரு அங்க சுத்திகரிக்கிறார். இந்த நிலைமையில் தான் நம்ம சபைகள்ல பார்ப்போம், விசுவாசியான ஒருவர் சாட்சியெல்லாம் சொல்வார், ஆமாம் கர்த்தர் இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னால நான் அப்படி இருந்தேன், அந்த கெட்ட பழக்கம் இருந்துச்சு, நான் இப்படி எல்லாம் பண்ணுவேன், ஆனா இன்னைக்கு கர்த்தர் இயேசுவை அறிந்து கொண்டனோ, இன்னைக்கு அவருடைய ஜீவன் நமக்காக கொடுத்தது புரிஞ்சு கொண்டோமோ, இன்னைக்கு சத்திய வசனங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டனோ, இப்ப நான் இந்த பழக்கங்கள் எல்லாம் நான் அங்க செய்யல. சகோதர சகோதரி இல்லை, சோ இந்த நிலைமையில இருக்கிறவங்க தான் அழைக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறவங்க. சோ இந்த பிரகாரம் அதனுடைய காரியங்கள் அழைக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறவங்கள ரொம்ப அருமையாக காண்பிக்குது, அந்த நிலையையும் கூட ரொம்ப அருமையாக காண்பிக்குது. சோ இது பழைய ஏற்பாட்டுல லேவியர்கள் அங்க சொல்லப்பட்டுச்சு, அந்த பிரகாரத்துல லேவியர்கள் அங்க வேலை செய்வாங்க. இந்த லேவியர்கள் அழைக்கப்பட்டவர்களுக்கு ரொம்ப அருமையான அடையாளம். ஆனா சகோதர சகோதரிகளே, ஆசரிப்பு கூடாரத்துக்கு உள்ள பிரகாரத்தில் இல்ல, பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அங்க வேலை செய்யணும்னா லேவியர்களுக்கு அனுமதி இல்லை, ஆசாரியர்கள் மாத்திரம்தான் அங்க போவாங்க. பாத்தீங்களா? சாப்போ நமக்கு அந்த கிறிஸ்துவின் சபை 3 பாகத்துல ரொம்ப பார்த்தோம், அழைக்கப்பட்டவர், அநேகர், ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். சோ அப்போ இந்த நிலை அழைக்கப்பட்ட நிலைமைக்கு அடையாளமாக இருக்கு, பிரகாரம் நிலை. சோ இப்போ ஒருத்தர் அங்க அடுத்த கட்டத்துக்கு அங்க போகணும்னா ஆசாரியர்கள் மாத்திரம் போவாங்க, தங்களை முழுவதுமாக தேவனுடைய காரியங்களுக்கு அர்ப்பணிச்சிட்ட ஆசாரியர்கள். சோ அழைக்கப்பட்ட நிலைமையிலிருந்து ஒருத்தர் மேலும் முன்னேறி செல்ல வேண்டும் என்றால் நம்ம பார்க்கிறோம் அவங்க கர்த்தர் இயேசுவை விசுவாசிக்கிறவர்களாக மாத்திரம் இருந்தா போதாது, நெக்ஸ்ட் என்ன ஆகணும், அவங்க கர்த்தர் இயேசுவை பின்பற்றுகிறவர்களாகவும் மாற வேண்டும். பார்த்தோம் இல்லைங்களா, சபையில சபை பாடத்துல கர்த்தர் இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் நெக்ஸ்ட் என்ன ஆகணும், கர்த்தர் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் ஆகணும். அப்படி போகும் பொழுது தான் தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு அங்க வருகிறாங்க என்று நம்ம பார்க்கிறோம். அதுதான் கர்த்தர் இயேசு சொல்லிட்டாங்க, மத்தேயு 16:24, ஒருவர் என்னை பின்பற்றி வர விரும்பினால் என்ன பண்ணணும், முதல்ல தன்னை தான் வெறுக்கணும், தன் சிலுவை எடுக்கணும், என்னை அனுதினமும் அங்க பின்பற்றி வரணும். சோ அப்போ இந்த பிரகாரம், பிரகாரத்தில் இருந்த காரியங்கள் அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் நாம இப்போ பார்த்து புரிஞ்சு கொண்டோம் சகோதர சகோதரிகளே. சரி, இப்போ பிரகாரத்தில் இருந்து அந்த ஆட்சரிப்பு கூடாரத்தின் முக்கியமான கூடார பகுதிக்குள்ள போகிறதுக்கு முன்னால அங்க இருக்கு, அதாவது தண்ணி தொட்டிக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இடையில ஒரு திரை சீலை. வசன வாசிங்க யாத்ராகம் 26:36.
இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலும் ஆகிய இவற்றால் சித்திர தையல் வேலையான ஒரு தொங்கு திரையும் கூடாரத்தின் வாசலுக்கு உண்டாக்கி
பாருங்க. சோ இந்த தொங்கு திரை சகோதர சகோதரிகளே, இதைய ஒருத்தர் கடந்தா தான் எங்கிருந்து எங்க போக முடியும், பிரகாரத்திலிருந்து பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக முடியும். பிரகாரம் எந்த நிலை சொன்னோம், அழைக்கப்பட்ட நிலை, பரிசுத்த ஸ்தலம் தெரிந்து கொள்ளப்பட்ட நிலை. இப்ப நீங்களே சொல்லலாம், அப்ப இந்த ரெண்டுக்கும் இடையில ஒன்னு இருக்குது, என்னது, அந்த திரைச்சியில், அது எதுக்கு அடையாளமா இருக்கணும். சோ பிரகாரத்திலிருந்து பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போனோம்னா இந்த திரையை கிராஸ் பண்ணித்தான் போனோம். அழைக்கப்பட்ட நிலைமையில இருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு போகணும்னா சகோதர சகோதரிகளே, விசுவாசிகளா இருந்து கர்த்தர் இயேசுவை பின்பற்றவர்களாகி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆகணும்னா அவங்க செய்ய வேணும், அந்த செய்ய வேண்டிய ஒரு விஷயத்த இந்த திரைச்சீலை ரொம்ப அருமையாக காண்பிக்குது. சகோதர சகோதரிகளே, இதுதான் பலியினால் ஆன உடன்படிக்கை. வசனம் வாசிங்க சங்கீதம் 25:14.
கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார்.
பாருங்க, சோ அந்த ரகசியமான உடன்படிக்கை, பலியினால் ஆன உடன்படிக்கை, அது கண்டிப்பா ஒருத்தர் அங்க செய்யணும். சோ ஒரு விசுவாசி இந்த கர்த்தரேசுவை பின்பற்றுகிறவராகி இந்த பலியினால் ஆன ரகசியமான உடன்படிக்கை அவர் செய்யும் போது நெக்ஸ்ட் அந்த உடன்படிக்கைய அவர் எப்படி அடையாளப்படுத்தணும், அந்த அடையாளம் என்ன, அடையாளம் என்ன பார்த்தாங்க, தெரிந்து கொள்ள அழைக்கப்பட்ட நிலைமையிலிருந்து பலியினால் ஆன உடன்படிக்கையை செஞ்சு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆகணும், அதுக்கு ஒரு அடையாளம் இருக்கு சொன்னோம் இல்லைங்களா, சபை பாகத்தில் என்ன என்ன பண்ண, ஞானஸ்நானம், தி ஒன் பேப்டிசம், அந்த ஒரே ஞானஸ்நானம், எபேசியர் 4:5 சொல்லப்படுற அந்த ஒரே ஞானஸ்நானத்தின் மூலம் அங்க போகணும். அதாவது அவங்க என்ன ஆகுறாங்கன்னா, இந்த உலகத்துக்கும் இந்த உலகத்தின் காரியங்களுக்கும் பாவங்களுக்கும் மறிச்சு தேவனுடைய காரியங்களுக்கு எழுந்திருந்து அங்க போறாங்க. சோ அந்த பலியினாலான உடன்படிக்கையே, அந்த ஒரே ஞானஸ்நானம், இந்த திரைச்சலை ரொம்ப அருமையாக காண்பிக்கிறது பார்க்கிறோம். சோ அதை கடந்தாதான் பிரகாரத்தை விட்டு பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியும். ஆமா, விசுவாசிகளாகவே இருந்துட்டா போதாது, அவரை பின்பற்றுகிறவரா ஆகணும், பின்பற்றுவரா மாறும் போது நிபந்தனைகள் புரிந்து கொண்டு பலியினால் ஆன உடன்படிக்கையை செய்யணும். ரகசியமான உடன்படிக்கை, தேவன் கூட இருதயத்தில் அதை அடையாளப்படுத்தணும், அந்த ஒரே ஞானஸ்நானத்தின் மூலம் பாத்தீங்களா சகோதர சகோதரிகளே, எவ்வளவு அருமையா தேவன் அந்த திட்டங்கள் உள்ளுக்குள்ள அங்க வச்சிருக்கிறார். அப்படி செய்கிறவர் பிரகாரத்தை விட்டு திரைச்சலை வழியா இருப்பார். இப்போ எங்க இருப்பார் அவர்? பரிசுத்த ஸ்தலம். சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த பரிசுத்த ஸ்தலம் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய இரண்டாவது முக்கியமான பகுதி. பத்து முழம் அகலம், 20 முழம் நீளம் என்ற அளவுல. சோ இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நுழைஞ்சு நிற்கும் போது அது வந்து எந்த நிலைமை அடையாளமா இருக்குது பார்க்கிறோம். தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமை. சோ இந்த நிலைமையில வந்து நிக்கிறவங்க பாருங்க, இப்போ அங்க இருக்கிற அந்த மூன்று பொருட்களோடு தொடர்பு வைக்கிறாங்க. பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நிக்கிற ஒருத்தர் ரைட் சைட்ல என்ன பார்ப்பார்? சமூகத்து அப்பம் உள்ள மேஜை. சகோதர சகோதரிகளே பாருங்க, ரொம்ப கிளியரா பார்த்தோம். அந்த பரிசுத்தலத்துக்குள்ள அவங்க இருக்கும் போது அவங்களுடைய ஆகாரத்துக்கு தேவன் நியமிச்ச அந்த ஒரே ஆகாரம் இந்த சமூகத்து அப்பங்கள் தான். அது எவ்வளவு இருக்குது? எத்தனை அடுக்கு இருக்குது? ரெண்டு அடுக்கு. ஒரு ஒரு அடுக்குல எவ்வளவு இருக்குது பார்க்கிறோம். ஆமா, ஆறு ஆறு அங்க இருக்குது. சோ இது எதை அடையாளப்படுத்துது என்று பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமையில வந்திருக்கிறவர்கள் அவங்களுக்கான ஆவிக்குரிய ஆகாரம் தேவன் எங்க வச்சிருக்கிறாங்க? ஆறு ஆறு. எதுக்கு அடையாளம்? வேதத்தினுடைய 66 புஸ்தகங்களுக்கு அடையாளம். சோ அப்போ ஆசாரியர்களா அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு வந்திருக்கிறவர்கள், அவங்களுக்கு அந்த ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு தேவன் வைத்திருக்கிறார் இந்த ஒரே ஆகாரம், இந்த சமூகத்து அப்பம். தேவனுடைய வார்த்தைகளுக்கு அருமையான அடையாளம். சோ கர்த்தர் இயேசுவை ஏற்றுக்கொண்டது மாத்திரமில்ல, அவரை பின்பற்றுகிறவராகி தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு வந்துட்ட கிறிஸ்தவர்கள் பலியின் ஜீவியத்துல இந்த பூமியில இருக்கும் போது அவங்களுடைய ஆவிக்குறைய ஆகாரமாக தேவனுடைய வார்த்தை மாத்திரமே அங்க சாப்பிடும். அது மாத்திரம் இல்ல, அவங்க என்ன பண்ணக்கூடாது? வேற எங்கேயும் வெளியே அங்க போய் வேற ஆகாரம் எடுக்கக்கூடாது. சோ தேவனுடைய வசனம் தான் சத்தியம். எவ்வளவு முக்கியமான ஆலோசனைகள் நமக்கு அங்க இருக்குது பாருங்க. சும்மா மேலோட்டமா பார்த்தா ஒண்ணும் தெரியாது சகோதர சகோதரிகள். அந்த தேவன் ரொம்ப கிளியரா வச்சிருக்கிறார், நீங்க பாளையமா அங்க இப்படித்தான் இருக்கணும். ஆனா வாசல் வழியா பிரகாரத்துக்குள்ள வந்தீங்களா, பலிபீடம், அந்த தண்ணீர் தொட்டி கை கால் சுத்தி கரைக்கணும், மேலும் முன்னேறி போகணுமா, வேற வழியே இல்ல, திரைச்சல நீங்க கிடக்கணும். உள்ள வந்துட்டீங்களா, உள்ள இருக்கிற சமூக தப்பு மேஜை அது மாத்திரம் நீங்க சாப்பிடணும். அத்தனையுமே நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களை ரொம்ப அருமையாக அடையாளப்படுத்துவது நம்ம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ அப்ப அந்த சமூகத்து அப்பங்கள் குறியது பரிசுத்தமான சத்தியம் பாருங்க. அது கூட எவ்வளவு நாளுக்கு ஒரு முறை மாற்றி வைக்கப்படுது பாக்குறோம், புதுப்பிக்கப்படுது பாக்குறோம். ஓய்வு நாள்கள் தோறும் 7 நாளுக்கு ஒரு முறை. நம்ம கூட ஆவிக்குரிய ஆகாரம் வாரத்துல எவ்வளவு நாள் தான் எடுத்துக்கிறோம்? எவ்வளவு நாளுக்கு ஒரு முறை இங்க வரீங்க நீங்க? எவ்வளவு நாளுக்கு ஒரு முறை உங்களுக்கு புது புது கிளாஸ் வருது? இனிமேல கூட அப்படித்தான், அது தேவன் அப்படித்தான் வச்சுட்டாங்க பாருங்க. இதெல்லாம் கூட பைபிள் இருக்கா? ஆமா இருக்கு. தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய திட்டத்துக்குள்ள வந்திருக்கிறோம், சகலமும் தேவன் வச்சிருக்கிறார். இதெல்லாம் நீங்க புரியணும். இந்த மாதிரி ஆச்சரியமான மகத்துவமான சத்தியங்களுக்கு தேவன் கண்கள் திறக்கும் போதே உங்ககிட்ட தாழ்மையான வேண்டுகோள், ஏதாவது குழப்புற மாதிரி கருத்துக்கள் வரும், இது அப்படி அவங்க இப்படி இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும். சகோதர சகோதரிகளே புரிந்து கொள்ளணும், நம்ம தேவ திட்டத்துக்குள்ள வந்திருக்கிறோம். நமக்கான திட்டத்தை தெளிவா அவருடைய பாதத்திலிருந்து கற்றுக்கொண்டு இருக்கிறோம். முன் இருந்த இருள் இனிமேல் இருக்க மாட்டோம். ஆச்சரியமான ஒளி இந்த ஒளி வசனத்துல சொல்லப்படுது. இதுக்குள்ள வந்து நிக்கணும்னா கொஞ்சம் ஸ்ட்ராங் கேரக்டர் காமிக்கணும். யாருக்கு மத்தியில? உண்மையிலேயே வஞ்சிக்கிறவங்களுக்கு மத்தியில, திசை திருப்புறவங்களுக்கு மத்தியில. இதெல்லாம் பார்க்கணும். இந்த 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 விஷயங்கள் சகோதர சகோதரிகளே ஏதோ சாதாரணமா நினைச்சு நினைக்காதீங்க. தேவனுடைய மகத்துவங்கள், அதுக்கே உரிய கனம் இருக்குது, மகிமை இருக்கு, அதுக்கே உரிய பிரயாசம் இருக்குது. நம்ம கிட்ட காமிக்கணும், கிறிஸ்டியன் பக்கா கேரக்டர் காமிக்கணும் நாம, அப்பதான் இதுல நாம அங்க நிக்க முடியும். வசன வாசம் இல்லைங்களா, மகா பரிசுத்தமான விசுவாசம் கிளாஸ்ல உங்களுக்காக கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்கு நீங்க என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், ஜீவதால வாசம் இல்லைங்களா, போராடணும். அது எதுக்கு நாம சொல்றோம்னா, ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்கிறாங்க சகோதர சகோதரிகள், அவங்களுக்காக அன்பா நாம சொல்றோம். இல்ல டிஸ்டர்ப் ஆக வேண்டாம், தேவனுடைய தயவு அவருடைய கரங்களுக்குள்ளதான் இருக்கிறோம், அவரு மெய்யான சத்தியத்துல வழிநடத்தப்படுகிறோம். ஒரு ஒரு பாயிண்ட்ல நீங்க உணர்வீங்க, இது மனுஷஞானம் எல்லாம் செய்ய முடியாது. அப்படியே ஒரு பரிசுத்தவானுடைய வாழ்க்கை, கர்த்தருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை அப்படியே நிலையெல்லாம் அங்க வச்சிருக்கிறாங்க. எங்க இந்த சத்தியம் நமக்கு கிடைக்கும், தேவனுடைய பாதத்துல மாத்திரம் தான் சகோதர சகோதரிகளே, அதை நாம புரிஞ்சுக்கணும். சோ நீங்க தெளிவடையறதுக்காக நான் சொல்லுகிறேன். சரி, இப்போ நெக்ஸ்ட் பொருள் பார்க்கிறோம், பரிசுத்த ஸ்தலத்துல என்ன இருக்குதுங்க, ரைட் சைட்ல சமூக தப்பு மேஜை, அது தேவனுடைய பரிசுத்தமான சத்தியங்கள், பொன் பாத்தீங்களா, தெய்வீகம், பொன் எது கிடையாது, உலோகம், தெய்வீகம், திவ்ய சுபாவம், திவ்யத்துக்கு அடையாளம், தெய்வீக வார்த்தைகள், அதில் தான் நம்மை போஷித்துக் கொள்ளணும், வேற எதுவும் இல்ல. நெக்ஸ்ட் பாக்குறோம், லெப்ட் சைட்ல என்ன பாக்குறோம், பொன் குத்து விளக்கு என்று சொன்ன, என்ன சொன்னா, இது பசும் பொண்ணுல செய்யப்பட்டிருக்கும், அடிப்பு வேலையில ரொம்ப ஆழமான அர்த்தம், பின்னால் தான் பார்க்க முடியும், இன்னைக்கு பார்க்க முடியாது. ஆனா என்ன ஆச்சரியம்னா, இந்த பரிசுத்த ஸ்தலத்துல ஒருத்தர் இருந்தார்னா அவருக்கு கிடைக்கிற ஒரே வெளிச்சம் எங்கிருந்து தான் வரும், இந்த பொன் குத்து விளக்கில இருந்து மாத்திரம் தான் சகோதர சகோதரிகளே அங்க வரும். இதெல்லாம் எது கிடையாலும், இந்த இந்த பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கிறவர் சகோதர சகோதரிகளே, இவங்க இந்த வெளிச்சத்திலேயே தங்களை காத்துக்கொள்ளணும், வேற எதை வேற எந்த வெளிச்சத்துக்கும் அவங்க ஆசைப்பட அங்க கூடாது. சோ இந்த வெளிச்சம் தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமையில இருக்கிற ஜனங்களுக்கான விசேஷித்த வெளிச்சமாக அங்க இருக்குது. வசன வாசிங்க அந்த வெளிச்சம் பத்தி, ஒன்று பேதுரு 2:9.
நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியாயும், அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள்.
1 பேதுரு 2:9. ஆமாம், ஆச்சரியமான ஒளிக்குள்ள அழைக்கப்பட்டிருக்கிறீங்க சகோதர சகோதரிகளே. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற அந்த வார்த்தைகள், வெளிப்படுற அந்த சத்திய வெளிச்சம், இப்பதான் சொன்னோம், அப்படியே வசனம் வருது, அது சாதாரண வெளிச்சம் இல்ல, ஆச்சரியமான வெளிச்சம், அந்த சத்திய ஒளிய குறிக்குது. சோ இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு வருகிறவர்கள் இந்த வெளிச்சத்திலேயே தங்களை அங்க காத்துக்கொள்ள வேண்டும் என்று அங்க பார்க்கணும். ஆனா அந்த வெளிச்சம் சும்மா வராது, அந்த விளக்குல என்ன இருக்கணும், எண்ணெய் அங்க இருக்கணும், எண்ணெய் இருந்தாதா அந்த விளக்கில இருந்து வெளிச்சம் கூட அங்க வரும். நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகளே, அந்த வெளிச்சம் குறிக்குது சகோதர சகோதரிகளே பரிசுத்த ஆவி, உங்களுக்கு மன்னிக்கணும், அந்த எண்ணெய், எண்ணெய் குறிக்குது பரிசுத்த ஆவி. ஆமா, தேவனுடைய சத்திய வெளிச்சங்கள் நமக்குள்ள பரிசுத்தாவி கிரியை செய்யும் போது மாத்திரமே நம்மால் உணர முடியும், இல்லாட்டி உணர முடியாது. வசனம் வாசிங்க, யோவான் 16:13.
சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார்.
ஆமா, சத்தியத்தினுடைய அந்த ஆவி, அது பரிசுத்தாவி நமக்குள்ள இருக்கும் பொழுதுதான் தேவனுடைய தெய்வீக ரகசியங்கள் நம்ம புரிந்து கொள்ள முடியும் சகோதர சகோதரிகளே. அந்த தேவனுடைய திட்டத்தில் இருக்கிற எல்லா காரியங்கள் அடையாளங்களாக, ஓமைகளாக, நிழல்களாக தேவனுடைய வார்த்தைகள்ல இருக்கு, அதை நாம அங்க புரிந்து கொள்ள முடியும். அந்த சத்திய வெளிச்சம் இந்த பொன் குத்து விளக்கு ரொம்ப அருமையாக குறிப்பிடுவதை நாம் அங்க பார்க்கிறோம். பாருங்க, பொன் குத்துவிலிருந்து வரக்கூடிய அந்த வெளிச்சம் யாருக்கு மாத்திரம்தா, அந்த ஆச்சரியமான ஒளி யாருக்கு மாத்திரம்தா, பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்தவங்க. எப்படி அந்த இரண்டாவது திறவழியா உள்ள வந்திருக்கிறவங்களுக்கு மாத்திரம் தான், யாருக்கு கிடையாது. பிரகாரத்தில் ஊழியம் செய்கிறவங்களா இருக்கலாம், பாத்தீங்களா, பிரகாரம் எது கிடையாலும் அழைக்கப்பட்ட நிலை, விசுவாசிகள் சந்தோஷம். ஆனா வேதத்தின் மகத்துவமான சத்தியங்கள், தேவனுடைய அருமையான தெய்வீக திட்டங்கள், வெறுமனே விசுவாசிகளா இருக்கிறவங்களுக்கு தேவன் கொடுக்கறது இல்ல. புரிஞ்சுக்கணும், அந்த பலியின் உடன்படிக்கை, அந்த ஒரே ஞானஸ்நானம், அந்த அர்ப்பணிப்பு, அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு முன்னேறணும். முன்னேறி நிக்கிறவங்களுக்கு கிடைக்கும் இந்த ஆச்சரியமான பொன் குத்து விளக்குல இருந்து அந்த வெளிச்சம், அந்த எண்ணெயின் மூலம், பரிசுத்த ஆவியின் மூலம், தேவனுடைய சத்தியங்கள் உள்ள வசனத்தில் உள்ள ஆச்சரியமான சத்திய ஒளி நமக்கு அங்க தேவன் கொடுப்பார். பாத்தீங்களா என்ன வித்தியாசம் இருக்குன்ட்டு. பிரகாரத்தில் இருந்தா மாத்திரம் பத்தாது, இங்க வரணும். நெக்ஸ்ட் தெரிந்து அந்த என்ன என்ன நெக்ஸ்ட் பிரகாரத்துக்கு அடுத்து என்ன நிலைமை, பரிசுத்த ஸ்தலத்துல வரணும். சகோதர சகோதரிகளே, ரொம்ப அருமையா அங்க இருக்கு. தேவனுடைய ஆழங்கள் இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு விசேஷமாக வைக்கப்பட்டிருக்கு. வெறுமனே கர்த்தர் இயேசுவை விசுவாசிக்கிற விசுவாசிகளுக்கு அங்க இல்ல, அது தேவன் நோக்கம் இல்ல. அவங்களுக்கு இந்த மகத்துவங்கள் புரியாது, வாய்ப்பு இல்ல. ஆனா தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு வரும் பொழுது அந்த வாய்ப்பு இருக்கு. ரொம்ப அட்டகாசமா இருக்கும், பிக்சர்ல பார்த்தா பாருங்க, நமக்கெல்லாம் தெரியல அது எப்படி இருந்திருக்கும், இன்னும் அதுமே அருமையா இருந்திருக்கும். பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போனா இருக்கிற பொருட்கள் எல்லாம் பொன், இங்க ஏழு விளக்கு, ஏழு தண்டுகள் மேல ஏழு விளக்கு பிரகாசிக்குது அந்த வெளிச்சம், ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அந்த சூழல். சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அது மாத்திரமில்ல, அந்த விளக்கு யாருடைய கண்காணிப்புல இருக்குது பார்க்கிறது, யாருடைய பராமரிப்புல இருக்குது, பிரதான ஆசாரியன் அவரே என்னை விடுறார், அவரே அந்த திரிய தூண்டி விடுறார், அதில் இருக்கிற அந்த சாம்பல் வெட்டி சுத்திகரிக்கிறார். இதெல்லாம் எது கருமையான அடையாளம்னா சகோதர சகோதரிகளே, பிரதான ஆசாரியன் யாருக்கு அடையாளம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமா, சோ அவரே வசன வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 13 அதிகாரத்துல இந்த விஷயம் அங்க அடையாளமாக காட்சியளிக்கப்படுது.
அந்த ஏழு குத்துவிளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டி இருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன்.
பாருங்க, அந்த ஏழு குத்துவிளக்குகளுக்கு மத்தியில மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவர், ரொம்ப அருமை. ஏன்னா அந்த ஏழு தண்டுகள் அர்த்தம் இருக்கு பாருங்க, அது வினோதமான வேலைப்பாடுல செய்யப்படுது, பூ மொக்கு பழம், சோ அந்த வரிசை வரிசையா இதெல்லாம் டீப்பா எடுக்கணும். இந்த பொன் குத்து விளக்கு 3 மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணணும், அதுக்குள்ள நம்ம பார்த்திருக்கிற மற்ற விஷயங்கள் எல்லாம் உள்ளுக்குள்ள வருது. சோ இப்போதைக்கு உங்களுக்கு என்ன சொல்லானா, அது குறிக்குது இந்த சபையினுடைய பாகம், ஏழு பாகம், அவ்வளவுதான் இப்ப உங்களுக்கு நம்ம அங்க சொல்ல முடியும். ஆனா அந்த ஏழு பாகம் முழுவதும் கர்த்தர் இயேசு சபையை அவங்க கூடயே இருந்து கண்காணிக்கிறவராக அங்க இருக்கிறார். சத்திய வெளிச்சத்தினால அவங்களை பிரகாசிக்க செஞ்சு பரிசு தாவி தந்து இதெல்லாம். சோ அப்போ இது நம்ம பொன் குத்து விளக்கு இவ்விதமாக இருக்குது என்று நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சரி, இப்போ நெக்ஸ்ட் நாம வாசிக்கலாம் அடுத்த பொருள். அங்க என்ன இருக்குது பாருங்க, 3வது பொருள், பரிசுத்த ஸ்தலத்துல பொன் தூப பீடம். சோ இந்த பொன் தூப பீடம் இதுல தான் பாருங்க, அந்த தகன பலி பீடத்திலிருந்து அக்னிகள் கொண்டு வந்து போடப்பட்டு அதன் மேல தூப வர்க்கம் போட்டு புகை எழுப்பப்படும். அந்த புகை பரிசுத்த ஸ்தலம் முழுக்க நிரம்பி மகா பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் கூட போகணும். இது எது கிடையாது பாருங்க, இந்த பரிசுத்த ஸ்தலம் முழுக்கவே தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு வந்திருக்கவர்களுடைய வாழ்க்கையை ரொம்ப அருமையா காண்பிக்குது இல்லைங்களா. அப்ப இந்த பொர்தூப பீடம் அக்னி தளல், அதுல கை நிறைய எடுத்து போடப்பட்ட தூப வர்க்கம், அது அக்னியோட சந்திக்கும் போது புகை சுகந்த வாசனை பரிசுத்த ஸ்தலம் நிரம்புறது, மகா பரிசுத்த ஸ்தலத்து வரைக்கும் போறது, இதெல்லாம் எது கடையாளம்னா தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு வந்திருக்கிற தேவனுடைய ஜனங்கள் வாழ்க்கையில நடக்கிறதுக்கு அடையாளம். அந்த அக்னி குறிக்குது இந்த உலகத்தில் அவர்கள் ஜீவிக்கும் போது அவங்க எதிர்கொள்ளுகிற பாடுகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள், இதை அவர்கள் சந்திக்கும் போது, இந்த பலியின் ஜீவியத்தில் அவர்கள் சந்திக்கும் போது பாருங்க என்ன பண்ணணும்னா, அந்த கை நிறைய அந்த தூப வர்க்கம் எடுத்து அங்க போடணும்னா, கை நிறைய எதை குறிக்குதுன்னா, அவர்கள் ஒவ்வொருத்தரும் தங்கள் திறனுக்கு தக்க பிரயாசங்களை ஏறெடுக்கணும். இந்த பலியின் ஜீவியத்தில், பலியின் ஜீவியத்தில் தங்களால் இயன்ற மட்டும் தேவனுக்கு முழுவதுமாக தங்களை அர்ப்பணிக்கணும். அப்படிங்கும் பொழுது எல்லாருக்கும் ஒரே அளவுல தான் இருக்கா கை? இல்ல, அவங்க அவங்களுக்கு என்ன இருக்குது? வித்தியாசம் இருக்கு. புரியுதுங்களா? அப்ப என்னன்னா, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவன் ஒவ்வொரு அளவுல தாழ்ந்துகள் கொடுத்திருக்கிறார், வாய்ப்புகள் கொடுத்திருக்கிறார். சகோதரர்களா இருக்கலாம், சகோதரிகளா இருக்கலாம், வயதானவங்களா இருக்கலாம், இளைஞர்களா இருக்கலாம், ஆனாலும் கூட தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்னா, உங்க கைக்கு என்ன முடியுமோ அந்த பலி நீங்க செய்யுங்க. பாருங்க எவ்வளவு அருமையான அடையாளம் வருது பாருங்க, எவ்வளவு ஒரு தேவன் நீதி பாருங்க. எல்லாருக்கிட்டையும் தேவன் ஒரே மாதிரி அங்க எதிர்பார்க்கறது இல்லை. அவங்க அவங்க கைக்கு நகர்ந்த அந்த பலி அங்க செலுத்தும். ஆனா அப்படி செலுத்தும் போது இந்த உலகத்தில் இருப்பாங்க, நிறைய போராட்டங்கள் சந்திப்பாங்க, அக்னி. ஆனா அவங்களுக்குள்ள இருக்கும் நல்ல தெய்வீக குணலட்சணங்கள், அந்த குணலட்சணங்கள் இந்த சோதனை, உபத்திரவங்கள், போராட்டமான தருணங்களை நேருக்கு நேர் சந்திக்கும் போதே பாருங்க, அந்த அக்னியில அந்த தூப வர்க்கம் அவங்களுடைய குணலட்சணங்கள், அவங்களுக்குள்ள அவங்க வளர்த்தி இருக்கிற அந்த தெய்வீக குணலட்சணங்கள் சந்திக்க வரும் பொழுது சுகந்த வாசனையான புகை அங்க எழும்பணும். அவங்க நல்ல அந்த அந்த குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிறவர்களா இருக்கணும். ரொம்ப சுருக்கமா சொன்னா, இந்த பூமியில அந்த பலியின் ஜீவியத்துல நம்முடைய பலிகளை நம்மளால் இயன்ற மணிக்கும் ஏறெடுக்கும் போது போராட்டங்கள் இருக்கும், சோதனைகள் இருக்கும், பரீட்சைகள் இருக்கும், உபத்திரவங்கள் இருக்கும். அவைகளை எதிர்கொள்ளணும். எதிர்கொள்ளும் போது அந்த தெய்வீக குணலட்சணங்களை பிரதிபலிக்கிறவங்களா இருக்கும் அந்த வாசனை. பாருங்க அந்த அந்த தெய்வீக குணலட்சணங்கள் பரிசுத்த ஸ்தலத்தை முதல்ல நிரப்பும். அப்படின்னா நம்முடைய பலி, நம்முடைய உண்மை, நம்மோடு இருக்கிற அதே போன்ற தெரிந்து கொள்ளப்பட்டவங்களுடைய பார்வையில அங்கீகாரம் பெறும். என்ன மாதிரி ஒரு ஜீவியம் சகோதரர் தேவனுக்காக இருக்கிறாங்க, என்ன மாதிரி ஒரு பலியின் ஜீவியம் சகோதரி அங்க தேவனுக்காக அங்க இருக்கிறாங்க. முதல்ல பரிசுத்த அந்த அந்த உடன் இருக்கிற தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய அங்கீகாரம் வாங்கும், பரிசுத்த ஸ்தலம் நிரம்பணும். நெக்ஸ்ட் அது எங்க கூட போகணும், மகா மகா பரிசுத்த ஸ்தலம் பரலோகத்துக்கே அடையாளமா இருக்குது. அதாவது அது தேவனுடைய பார்வையிலையும் கூட அவங்களுடைய பலி சுகந்த வாசனையாக அங்க இருக்கணும். வசன வாசிங்க எபேசியர் 5:2.
கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள்.
பாருங்க அந்த சுகந்த வாசனையாக நம்மை நாமே அங்க அர்ப்பணிக்கணும் போதும். அப்போ சமூகத்தப்பு மேஜை, பொன் குத்து விளக்கு, பொன் தூப பீடம், பரிசுத்த ஸ்தலம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய நிலை, அந்த நிலையில அவங்களுக்கான சத்தியாகாரம், சத்திய வெளிச்சம், கர்த்தரேசனுடைய மேலான கண்காணிப்பு, பராமரிப்பு அவங்க மேல இருந்து அவர்கள் அனுதின வாழ்க்கையில தங்கள் பலிகளை தங்கள் திறம்பட செய்து தேவனுக்கு முன்பாக சுகந்த வாசனையான பலிகள் ஏறெடுக்க வேண்டியவங்களா அங்க இருக்கிறாங்க. சகோதர சகோதரிகளே, அடுத்து நாம பார்க்கிறோம் 3வது பாகம் என்ன இருக்குது, மகா பரிசுத்த ஸ்தலம். ஆனா உடனே போக முடியாது, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்னாடி என்ன இருக்குது பார்க்கிறோம். ஆமா, அந்த 2வது திரைச்சிலை அங்க இருக்கிறது பாக்குறோம். சோ இதைய கடந்துதான் ஒருத்தர் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அங்க போக முடியும் என்று அங்க பாக்குறோம். சோ இந்த திரைச்சிலையும் அதே 3 நூல்களால கட்டப்பட்டிருக்குது. சோ இந்த 3 திரைச்சிலையில அந்த 3 நூல்கள் இருக்குது. நம்ம கிளியரா சொன்னோம், வாசல் யாரு குறிக்குது, கர்த்தராகிய இயேசு. அந்த அந்த நிறங்கள் எதை குறிக்குது, அவர்கிட்ட இருக்கிற விசேஷித்த குணாதிசயங்கள், தன்மைகள் அது குறிக்குது என்று பார்க்கிறோம். அதுவே 2வது திரை, அதுவே 3வது திரையிலையும் அங்க இருக்குது என்று சொல்லும் போது சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் எதுக்கு எது எது எதை குறிக்குதுன்னா, 3லையுமே அதே நிறங்கள், 3லையுமே கர்த்தர் இயேசு தான் நம்மை வழி நடத்துவதாக இருக்கிறார். பிரகாரத்துக்குள்ள, பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள. வசன வாசிங்க யோவான் 14:6
அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான்.
நானே எப்படி இருக்கேன், நானே வழி, முதலாவது பிரகாரத்துக்குள்ள நானே. நெக்ஸ்ட் எப்படி இருக்கிறேன், சத்தியம், பிரகாரத்திலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்குள்ள போய் அந்த பரிசுத்தமான ஆகாரம், அந்த ஆச்சரியமான ஒளி, அந்த பலியின் ஜீவத்தில் வழி நடத்துகிறவர் நானே. நெக்ஸ்ட் என்னவா இருக்கிற, ஜீவன், மூன்றாவது திரை கூட கடந்து மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அது குறிக்கிற ஜீவனுக்கு வழி நடத்துகிறவராகவும் கர்த்தர் இயேசு அங்க இருக்கிறது அங்க நாம பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, இன்னொரு வசனம் கூட வாசிங்க, யோவான் 6:44.
என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான்.
அப்புறம்
கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன்.
பாருங்க, அவரே ஜீவன், எப்படின்னா அவரே உயிர் தெளிக்கிற கர்த்தராக அங்க இருக்கிறார். ஆனா சகோதர சகோதரிகளே, இந்த மூன்றாவது திரை நம்ம சொல்லணும், இது வழியா கடந்தாதான் ஒருத்தர் பரிசுத்த ஸ்தலத்தில் எங்க போக முடியும். பாருங்க, நம்ம ஏற்கனவே சொன்னோம், இரண்டாவது திரை சொல்ல போது பிரகாரத்திலிருந்து பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வரணும்னா ஒரு திரை, அது எதை குறிச்சது பார்க்கிறோம், இந்த உலகத்துக்கு பாவத்துக்கு எல்லாவற்றுக்கும் மறித்து ஆவிக்குரிய விஷயத்துக்கு என்ன ஆகணும், உயிர் தள்ளக்கூடிய பலியினாலான உடன்படிக்கைக்கு அடையாளம், அந்த பேப்டிசத்துக்கு அடையாளம் என்று நாம அங்க சொன்னோம். பாருங்க, இப்போ தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமை, பரிசுத்த ஸ்தலத்துக்கு வந்துட்டு மகா பரிசுத்த ஸ்தலம் என்ன நிலைமைக்கு கூட அடையாளமா இருக்கணும், அழைக்கப்பட்ட நிலை, தெரிந்து கொள்ளப்பட்ட நிலை, இப்ப எதுக்கு அடையாளமா இருக்கணும் பாத்தீங்களா, உண்மையில்லாதவங்களா, தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமையில மரண பரியந்தம் உண்மையை கடைபிடிச்சு கடைசியில உண்மையுள்ளவர்களா, அந்த உண்மையுள்ள நிலைமைக்கு அவங்க போகணும்னா இந்த மூன்றாவது திரையை கிராஸ் பண்ணணும். ஆனா மகா பரிசுத்த ஸ்தலம் எதுக்கு அடையாளம் பார்க்கிறோம், அங்கத்தான் உடன்படிக்கை பெட்டி, கிருபாசனம், அதுக்கு மத்தியில இருக்கும் ஒரு ஒளி, ஷக்கினா ஒளி, எபிரேய பாஷையில தேவனுடைய பிரசன்னத்துக்கு அடையாளம். இந்த ஆசரிப்பு கூடாரமே தேவன் எதுக்கு சொல்லிட்டார், நான் வாசம் பண்ணும்பதற்கு. எங்க இருக்கிறார் தேவன் இந்த ஆசரிப்பு கூடாரத்துல, மகா பரிசுத்த ஸ்தலத்துல, உடன்படிக்கை பட்டி மேல ரெண்டு கேருபீன்களுக்கு நடுவுல ஷெக்கினா ஒலியில அவருடைய பிரசன்னம் அங்க இருக்கும். அப்ப மகா பரிசுத்தம் எதுக்கே அடையாளமா இருக்கு பரலோ. அப்ப ஒருத்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைனா பூமியில பலியின் ஜீவியம், அது முடிஞ்சே அவர் பரலோகத்துக்கே போகணும்னா அந்த மூன்றாவது திரையை கிராஸ் பண்ணணும். அது எதுக்கு அடையாளமா இருக்குன்னா சகோதர சகோதரிகளே, அவர்கள் இந்த மாம்சத்திலேயே மறிக்கணும், மாம்சத்துல தங்களுடைய பலி எல்லாம் நிறைவேற்றி இந்த மாம்சத்துக்கே மறிச்சு உயிர் தழுதல வந்து தான் எங்க போக முடியும், பரலோகம் அங்க போக முடியும். சோ அந்த திரைச்சிலை அது மாம்சத்திலே ஆனந்த மரணத்திற்கு அடையாளமாயிருக்கு என்று நாம் அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ இப்போ ஆனா அந்த திரைச்சிலை நம்ம பார்க்கும் போது அதுல என்ன இருக்குது, ஒரு ரெண்டு கேருபீன்கள். நான் ரொம்ப வேகமா போறேன், டைம் ஆயிடுச்சு. இந்த ரெண்டு கேருபீன்கள் எதுக்கு அடையாளமா இருக்குன்னா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறவங்க தான் அந்த ரெண்டு கேருபீன்களை பார்ப்பாங்க, வேற யாருக்கும் தெரியாது. இது எது கிடையாதுனா இவ்விதமான தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமையில பலியின் ஜீவியத்தில் வாழக்கூடியவங்களுக்கு ஆறுதலா தேவனுடைய குணலட்சணங்கள் இருக்கும். அந்த அந்த குணலட்சணங்கள்ல முக்கியமான அந்த ரெண்டு குணலட்சணங்கள் நாம் என்ன சொல்லலாம்னா தேவனுடைய அன்பு மற்றும் தேவனுடைய வல்லமை, இவங்களுக்காக எப்போதும் தேவனிடத்துல அங்கே இருக்கும். ஏன்னா இவங்க தேவன் இடத்துல பலியினால் உடன்படிக்கை செய்து அவர் சித்தத்தின்படி பலியின் ஜீவியம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமையில எல்லா சோர்வு சோதனை போராட்டங்கள் உபத்திரவங்கள் மத்தியில தேவனுடைய அன்பு அவருடைய வல்லமை அவங்களை வழி நடத்தும். ரெண்டு கேருபீன்கள் அவங்க மாத்திரம் தான் பார்ப்பாங்க. சரி, இப்ப அந்த திரையை கடந்து அவர்கள் உள்ள வரும்போது சகோதர சகோதரிகளே நம்ம பார்க்கிறோம் அந்த மகா பரிசுத்த ஸ்தலம், அது ஒரு சதுரங்கம், பர்ஃபெக்ட் கியூப். சோ பரலோகத்துக்கு அருமையான அடையாளமாக இருக்கு, பரிபூரணம், பர்ஃபெக்ட் கியூப். கியூப்னா உங்களுக்கு புரியும், கியூபாய்டு, சாரி நான் கியூபாய்டு சொல்றேன். சோ சதுரங்கமாக அங்க இருக்கும். பத்து முழம் நீளம் உயரம் அகலம். சோ இது பரலோகத்துக்கு ஒரு அருமையான அடையாளமா இருக்குது. ஏன்னா அங்கதான் தேவனுடைய பிரசன்னம் அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேல அங்க இருக்குது, அங்க பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. சரி, இப்ப இந்த உடன்படிக்கை பெட்டி நாம பார்க்கும் பொழுது இது எதுக்கு அடையாளமாக இருக்குது? வசன வாசிங்க நீங்க. ஒன்னு கொரிந்தியர் ஒன்னாம் அதிகாரம் 30 வசனம்.
அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார்.
வசனம் மாறிட்டோம். அந்த உடன்படிக்கை பெட்டி ரொம்ப அருமையா, பிதாவாகிய தேவன் கர்த்தர் இயேசு அவருடைய சரீரமாகிய சபை மூவருமே அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள ரொம்ப அருமையாக அடையாளப்படுத்தப்படுறாங்க. முதல்ல அது பரலோகத்துக்கு அடையாளம், இந்த மகா பரிசுத்த ஸ்தலம். நெக்ஸ்ட் அதுல பிதா கர்த்தர் இயேசு அவருடைய சரீரமாகிய சபை பரிசுத்தவான்கள் மூவருமே அடையாளப்படுத்தப்படுறாங்க. எப்படி பிதா அடையாளப்படுத்தப்படுகிறார்? அந்த கிருபாசனம், அதுல தான் வருஷத்துக்கு ஒரு முறை அந்த பிரதான ஆசாரியன் ரத்தம் தெளிக்கணும். அதுல அது எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, தேவனுடைய நீதி என்ற குணலட்சணத்துக்கு அடையாளமாக அங்க இருக்குது. அந்த கிருபாசனத்துக்கு கீழே, அதான் கிருபாசனம் அந்த பெட்டியை மூடுற பலகை மேல இருக்கும், அதுக்கு கீழே இருக்கும் அந்த பெட்டி. அந்த பெட்டி எதுக்கு அடையாளம்னா, தேவனுடைய தெய்வீக குணலட்சணமாகிய ஞானம். எப்படி தேவனுடைய ஞானம் தான் இப்ப நம்ம வசனத்துல வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 1:30 வாசிங்க. 1 கொரிந்தியர் 1:30.
அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக, அவரே தேவனால் நமக்கு ஞானமும்.
அவரே யாரு? கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே. தேவனால நமக்கு ஞானம், கர்த்தர் இயேசு தேவனுடைய ஞானத்தை முழுவதுமாக வெளிப்படுத்தினாங்க. சோ அந்த பெட்டி கர்த்தர் இயேசு, அது அவர் தேவனுடைய ஞானமாக அங்க இருக்கிறார். சகோதர சகோதரிகளே, இன்னும் சொல்ல போனா அந்த ரெண்டு கேருபீன்கள் பெட்டி மேல, அது கூட ரொம்ப அருமையா தேவனுடைய மற்ற ரெண்டு குணலட்சணங்களை கூறுகிறது. கிருபாசனம் என்ன குணலட்சணம் சொன்னோம்? தேவனுடைய நீதி. கீழ இருக்கிற பெட்டி என்ன குணலட்சணம் சொன்னோம்? தேவனுடைய ஞானம். அந்த கிருபாசனம் அந்த பலகை மேல இருக்க ரெண்டு கேருபீன்கள் குறிக்குது அவருடைய அன்பு, அவருடைய வல்லமை. எப்படி அந்த திரைச்சீலையில் இருந்துச்சோ அதே போல இந்த ரெண்டு கேருபீன்கள், தேவனுடைய அன்பு மற்றும் தேவனுடைய வல்லமை. ஒட்டு மொத்தமா அந்த மூடி, அந்த கிருபாசனம், அந்த கேருபீன்கள் குறிக்குது பிதாவாகிய தேவன். அதுக்குள்ள, அதுக்கு கீழே அதுக்கு உள்ள அடங்கின மாதிரி இருக்குது அந்த பெட்டி, கர்த்தராகிய இயேசு. ஆனா கர்த்தராகிய இயேசு மாத்திரம் இல்ல சகோதர சகோதரிகளே, அது யாரையும் கூட குறிக்குதுன்னா, கர்த்தர் இயேசுவோடு கூட அவருடைய சரீரமாக இருக்கிற அவருடைய சபை. இது ஒரு பெரிய ரகசியம். கர்த்தர் இயேசு தலைனா அவருடைய சரீரம் அவருடைய சபை. கர்த்தர் இயேசுக்குள் அவருடைய சரீரம் வந்து அங்க இருக்கு அவருடைய சபை. சோ இது ஒரு ரகசியம் வசனம் இருக்கும் உங்களுக்கு, நீங்க வாசிங்க இந்த வசனம் குறிச்சு. Romans 16:3-6 வாசிங்க. மன்னிக்கணும் சிஸ்டர், Romans 16:25. இன்னும் 2 நிமிஷத்துல முடிச்சிடலாம். Romans 16:25.
ஆதி முதல் அடக்கமாயிருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே அனாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும், சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும் படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாயிருக்கிற ரகசியத்தை.
ரகசியம், கர்த்தர் இயேசு தலை, அவருடைய சரீரமாக அவருடைய சபை இருக்கிறாங்க. சோ அந்த பெட்டி கர்த்தர் இயேசு, அவருடைய சபை, ரெண்டு பேரையும் ரொம்ப அருமையாக அங்க குறிக்குது. அது எப்படி நம்ம பார்க்கலாம்னா, அந்த பெட்டிக்குள்ள இருக்கிற மூன்று பொருட்கள் என்னென்ன பொருட்கள் இருந்துச்சுங்க உள்ளுக்குள்ள? முதல்ல அந்த மன்னாவினுடைய பொற்பாத்திரம். இந்த மன்னாவுடைய பொற்பாத்திரம் எப்படி, இந்த மன்னா எப்படின்னா கெட்டு போகிற மன்னா இல்ல, வனாந்தரத்துல விழுந்தது கெட்டு போயிடும் அடுத்த நாள் வச்சா, இது அப்படி இல்ல, கெட்டு போகாதது. இது எது கடையாளமா இருக்குன்னா, அந்த உண்மையுள்ள நிலைமைக்கு வருகிறவர்களுக்கு தேவன் தரக்கூடிய மாபெரும் ஸ்லாக்கியம், அழியாமை ஜீவன், இம்மார்டல் நேச்சர். கர்த்தர் இயேசுக்கு தேவன் தந்தாங்க இல்லைங்களா? அவர் மறித்து மூன்றாம் நாள் உயிர்த்து எழுப்பப்பட்ட போது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? எப்படி பிதா தாமே தமிழ் தாமே ஜீவனுடைய உள்ளவராய் இருக்கிறாரோ, அதுபோல குமாரனும் தமிழ் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படிக்கு என்ன பண்ணிருக்கிறாரு? அருள் செய்திருக்கிறாங்க. சோ கர்த்தர் இயேசுக்கு முதல்ல தந்தது, அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கிற சபைக்கு என்ன பண்றாங்க தேவன் பின்னால உயிர்த்தெழுதல்ல தராங்க. சோ அந்த பெட்டிக்குள்ள இருக்கிற அந்த மூன்று பொருட்கள் அதை வச்சு பார்க்கும் போது கர்த்தர் இயேசுவும் சபையும் அதுல ஒன்னா இருக்கிறது புரிந்து கொள்ளலாம். ஏன்னா அந்த விஷயங்கள் ரெண்டு பேருக்குமே தேவன் தரார். வசனம் எனக்கு படிக்கிறக்காங்க, நேரம் இல்ல. சோ அப்போ அந்த மன்னா வைத்திருக்கிற பொற்பாத்திரம் ரொம்ப அருமையா உண்மையுள்ள நிலைமைக்கு வருகிறவர்களுக்கு கிடைக்கிற அழியாமை ஜீவன் குறிக்குது. நெக்ஸ்ட் என்ன இருக்குது பாக்குறோம், இரண்டாவது பொருள். ஆமா, ஆரோனுடைய அந்த துளிர்த்த கோல், அந்த ராஜ ரீக அதிகாரத்துக்கு அது ரொம்ப அருமையான அடையாளமா இருக்குது சகோதர சகோதரிகளே. நெக்ஸ்ட் பார்க்கும் போது வேற என்ன இருக்குது? ஆமா, அந்த கற்பலகை. கர்த்தர் இயேசு மாத்திரம் இல்ல, அவரோடு கூட மகிமைப்படுகிற சபை உண்மையுள்ளவர்கள் கூட நியாயாதிபதிகளா இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கிறவர்களாக அங்க இருப்பாங்க. அந்த கற்பலகைகள் நியாய பிரமாணங்கள் எழுதிட்ட அந்த கற்பலகைகள். சோ அப்போ அந்த பெட்டிக்குள்ள இருக்கிற அந்த மூன்று பொருட்களும் கர்த்தர் இயேசுவும் சபையும் சுதந்திரித்துக் கொள்ள போகிற விஷயங்களை அங்க குறிக்குது. அழியாமை, ராஜரீகத்துவம் மற்றும் நியாயம் தீர்க்கிற அதிகாரம், நியாயாதிபதிகளா இருந்து. சகோதர சகோதரிகளே, அப்போ அந்த மூடி கிருபாசனம், அந்த அது பிதாவாகிய தேவன் ரொம்ப அருமையா குறிக்குது. அதுக்கு உள்ள உட்பட்ட மாதிரி இருக்கிற கீழே இருக்கிற அந்த பெட்டி கர்த்தர் இயேசுவையும் சபையையும் ரொம்ப அருமையாக அங்க குறிக்கும். ஆமா, தேவ திட்டம் முடிவுக்கு வரும்போது பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரோடு கூட அவருடைய சரீரமாகிய சபை உண்மையுள்ளவர்கள் இவர்கள் மூவரும் தான் பரலோகத்தில் திவ்ய சுபாவத்தில் அழியாமையில ராஜரீக ஆளுகையில நியாயாசன சிங்காசனத்தில் அங்க என்றென்றும் அங்க இருப்பாங்க. சோ இந்த விஷயங்கள் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அங்க இருக்கிறது பார்க்கிறோம். சோ அப்ப அந்த பெட்டிக்கு மேல அந்த மூடி ஒரு தலை போல செயல்படுது. அந்த பெட்டியை முழுக்க கவர் ஆயிடுக்குது. எது கிடையாதுனா, ஆமா, பெட்டி கர்த்தர் இயேசு அவரோடு கூட இருக்கிற சபையை குறிக்குதுன்னா பாருங்க, அந்த மூடி பிதாவாகிய தேவன் குறிக்குது. ஏன்னா ஒன்னு கொரிந்தியர் 11:3 வாசிக்கிறோம். ஒன்னு கொரிந்தியர் 11:3,
ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாயிருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கு புருஷன் தலையாயிருக்கிறான் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாயிருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன்.
பாருங்க சகோதர சகோதரிகளே, சோ அப்போ கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாயிருக்கிறது அந்த உடன்படிக்கை பெட்டியில கூட ரொம்ப அருமையாக அங்க இருக்கிறது நம்ம அங்க பாக்குறோம். கடைசியா அந்த ஷெகினா மகிமை, அது தேவனுடைய பிரசன்னத்துக்கே அடையாளமா இருக்கு. வசனம் வாசிங்க, ஏசாயா 37:16. ஏசாயா 37:16 இதோடு முடிக்கலாம்.
சேனைகளின் கர்த்தாவே, கேருபின்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரேலின் தேவனே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர்.
ஆமா, சோ இது தேவனுடைய பிரசன்னம் அந்த கேருபின் மத்தியில இருக்கிற அந்த ஷெகினா ஒளியில அங்க வெளிப்படும் என்று நம்ம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ இவ்விதமாக ஆசரிப்பு கூடாரம் நம்ம பார்க்கும் போது ரொம்ப அருமையான ஒரு கூடாரமா மாம்சீக இஸ்ரேல் மத்தியில இருந்தது மாத்திரம் இல்ல, அதுல இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் ஆகிய நமக்கு நம்முடைய காரியங்கள் பற்றி தேவன் ஏற்படுத்திடுகிற தெய்வீக திட்டங்கள் ரொம்ப அருமையாக அங்க இருக்கு. அதனால்தான் அப்போஸ்தல் பவுல் ரொம்ப கிளியரா சொன்னார், அவர்கள் செய்கிற அந்த ஆராதனை முறை பரலோகத்தின் சாயலுக்கு ஒப்பானவைகளாக இருக்கு. சோ இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் ஒவ்வொரு விஷயங்களும் அம்சங்களும் பரலோகத்தின் தெய்வீக திட்டத்தை ரொம்ப அருமையாக தனக்குள்ள அங்க உள்ளடக்கி வச்சிருக்கிறது அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ இந்த உலகம் கர்த்தர் இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் அந்த விசுவாசிக்கிறவர் நிலைமையிலிருந்து முன்னேறி தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு வந்து பலியின் ஜீவியம் செலுத்துகிறவர்கள் அவர்கள் உண்மையுள்ளவர்கள் ஆகி இருக்கும் பொழுது அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிற ஆசீர்வாதங்கள். ஆனா இந்த காரியம் நிறைவேறுவதில் ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொருத்தருக்கும் தேவன் ஏற்படுத்தி இருக்கிற ஏற்பாடுகள் அனைத்துமே இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள இருக்கு. ஆனா பாருங்க, இன்னைக்கு 2 மணி நேரம் பேசிட்டு மேலோட்டமா தான் பேசிட்டு இருக்கோம். ஜஸ்ட் அந்த பர்னிச்சர் என்ன, அதுக்கு என்ன அடையாளம், அவ்வளவுதான். ஆனா அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அளவு, அது எந்த மரத்துல செய்யப்படுறது, இதனுடைய விஷயங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆவிக்குரிய இருக்கும். எடுத்தா 1 வருஷம் 2 வருஷம் கிளியரா ஸ்டடி பண்ணலாம். ஆசரிப்பு கூடாரம் மாத்திரம் அது தேவனுடைய தெய்வீக திட்டம் முழுவதையுமே தனக்குள்ளாக அங்க வைத்திருக்கிறதை நம்ம அங்க பார்த்திருக்கோம் சகோதர சகோதரிகளை. ஆனா இறுதியில பார்க்கிறோம் அந்த உடன்படிக்கை பட்டியல ரொம்ப அருமையா இருக்கு. பிதாவாகிய தேவன், கர்த்தராகிய இயேசு, சரீரமாகிய சபை ஒன்றாக அங்க இருக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமான அது விஷயம். தேவனுடைய தெய்வீக திட்டம் நிறைவேறும் போது இவ்விதமாக நிறைவேறி இருக்கும் என்று நாம் அங்க பார்க்கிறோம். பொறுமையோடு கேட்ட நம் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.